பிலிப்பியர் மூன்றாவது அதிகாரம் ஒரே ஒரு வசனம், அதை நானே வாசிக்கிறேன். மூணாவது வசனம், ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். நீங்க டூப்ளிகேட் நோட்ஸ் ஏதாவது பார்த்துருக்கீங்களா? கல்ல நோட்டு பார்க்கறதுக்கு ஒரிஜினலா மாதிரியே இருக்கும் இல்லைங்களா? நம்ம சாதாரண இருக்கிறவங்க கண்டே பிடிக்க முடியாது. 500 ரூபாய் நோட்டுன்னா எல்லாம் சரியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதை பேங்க் எடுத்துட்டு போய் கொடுத்தோம்னா, அவங்க பேங்க்ல இருக்கிறவங்க சில சென்சர் ஸ்கேனர் வச்சிருப்பாங்க, அதை வச்சு பார்த்தா என்ன தெரியுது? அது கல்ல நோட்டு, அது டூப்ளிகேட் இல்லை. ஆனால் பார்க்கறதுக்கு அச்ச அப்படியே ஒரிஜினல் மாதிரி இருக்கும். ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுனா போனா போதுன்னு விடலாம். ஏன்னா வீடு விற்கிறோன்னு சொல்லிட்டு வீடை விற்றுட்டு யாரோ ஒருத்தர் கேஷ் கொடுக்குறாங்கன்னு சொல்லி 50 லட்சம் ரூபாய் எல்லாம் கள்ள நோட்டு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்குவோம். என்ன பண்ணுவோம்? அந்த 50 லட்சம் வச்சுன்னு எல்லாம் கள்ள நோட்டு, அதனால் எங்கே போனாருன்னு தெரியல. அப்படி ஆனால் எவ்வளோ ஒரு ஒரு அதிர்ச்சி, எவ்வளோ ஒரு ஏமாற்றம் நமக்கு அடைய முடியும். பைபிள் நமக்கு சொல்லுது, பிசாசு வந்து இந்த மாதிரி ஒரு காப்பி அடிக்கிறதுல, கள்ள நோட்டு செய்கிறதுல ரொம்ப பெரிய தந்திரம் உள்ளவன். ஆண்டவர் என்னென்னலாம் செய்கிறாரோ ஒரிஜினலாக அதை காப்பி அடிக்கிறது தான் இவன் வேலை. எல்லாத்தையும் காப்பி அடிக்கிறது. ஒரு பெரிய விதத்தில் அவன் மனிதர்களை நரகத்துக்கு தள்ளுகிற வேலை எப்படின்னா, ஒரு போலித்தனமான கிறிஸ்தவத்தின் மூலமாகத்தான். பார்க்கறதுக்கு எல்லாம் ஒரிஜினல் மாதிரி இருக்கும், ஆனால் அது போலி. கோடிக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு நூற்றாண்டிலையும், திரளான மெஜாரிட்டியான மக்கள் ஒவ்வொரு நூற்றாண்டிலையும் இதில் தான் விழுந்து ஏமாந்து நரகத்துக்கு போகிறாங்க. ஏன்னா வெறும் பிசாசு மாத்திரம் இல்லை, நம்முடைய சொந்த இருதயமும். பைபிள் என்ன சொல்லுதுன்னா, அது மிகுந்த வஞ்சனை உள்ள இருதயமா. உங்கள் இருதயத்தை பற்றி நம்புறீங்களா? அப்படியே நம்ம யாரும் அதை நம்புறதில்லை. பாருங்களேன், அவங்க தான் ரொம்ப மோசம், அவங்கள நம்பவே கூடாதுன்னு நினைக்கிறோம். உங்களுக்குள்ளே ஒன்று இருக்குது, உங்களுக்குள்ளேயே உங்களை ஏமாற்றக்கூடிய ஒரு துரோகி உங்களுக்குள்ளே இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? எரேமியா 17:9 சொல்கிற மாதிரி, எல்லாவற்றில் பார்க்கிலும், எல்லார பார்க்கிலும், மற்ற எல்லாம் நம்ம பிடிக்காத எதிரி நம்மளை ஏமாற்றணும்னு இருக்கிற பெரிய ஏமாத்தக்காரனை விட, ஏன் நம்ம ஊரில் இருக்கிற அரசியல்வாதிகளை விட, எல்லாவற்றிலும் பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? உங்கள் இருதயத்தின் வஞ்சனையை அறியத்தக்கவன் யார்? அது ரொம்ப ஏமாத்துற ஒரு காரியம். போன வாரம் நம்ம பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தினோம். ஆண்டவருடைய விசேஷமான ஆசீர்வாதம் இதுவரைக்கும் இல்லாத விதங்களில் இருந்துச்சு, ரொம்ப ப்ராக்டிக்கல். நான் ஒரே ஒரு வார்த்தையில் அதை சொல்லணும்னா, ஒருவேளை நம்ம என்ன படித்தோம், என்னத்தை படிக்கிறோன்னு சொல்லி ஒருவேளை நம்ம நாட்டில் எல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருந்தோம்னா, நம்ம நாட்டில் இருக்கிற எல்லா பாஸ்டர்ஸுடைய மனைவியும் அவங்க வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் அந்த பாஸ்டர்ஸை தர தர தரன்னு இழுத்துட்டு வந்து இந்த கான்ஃபரன்ஸுக்கு விட்டுருப்பாங்க. ஏன்னா ரொம்ப முக்கியம், தேவனுடைய மனிதனாக எப்படி இருப்பது. சர்ச்சில் மாத்திரம் இல்லை, குடும்பத்தில் பல காரியங்கள் அவங்க படிச்சுக்கிட்ட, வெரி ப்ராக்டிஃபுல். இந்த மாதிரி பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் நடக்கும்போது என் மனசு ஒரு காரியத்தில் ரொம்ப சில நேரங்கள் அழுகுற மாதிரி உடஞ்சி போகும். என்ன அப்படின்னா, எங்கேருந்தோ வருவாங்க, நார்த் இந்தியாவிலேருந்து வருவாங்க, பல இடங்கள்லேருந்து வருவாங்க. வரும்போது ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க, ரொம்ப உண்மை உள்ளவர்களாக இருப்பாங்க. ஆனால் 50 வருஷம் 40 வருஷம் ஒரு போலி கிறிஸ்தவத்தில் மாட்டிக்கிட்டு அவங்க தப்பாக இருக்கிறன்னு கூட தெரியாமல் இருப்பாங்க. ரொம்ப சேடு அது. பாருங்களேன், சில பேர் எத்தனையோ தியாகங்கள்லாம் செஞ்சு இப்போது 50 வயசு இருக்கும், திருமணம் கூட செய்துக்க இருப்பாங்க, கல்யாணம் கூட செஞ்சுக்காமல் இருப்பாங்க. அந்த மாதிரி எவ்வளோ வாழ்க்கைகளை சீர்கெடுத்துக்கிட்டு ஏன் போலித்தனமான கிறிஸ்தவ வாழ்க்கையில் மாட்டிக்கிட்டு, கள்ளப்போதகத்தில் மாட்டிக்கிட்டு அவங்க வாழ்க்கையே, ஐயோ அவங்க போகும்போது தாங்க முடியாத அதிர்ச்சியோடு மன நொந்து போய், இத்தனை வருஷம் எனக்கு யாரும் சொல்லி கொடுக்கலையே, இது இத்தனை வருஷம் நான் தெரியாமல் இருக்கிறேனேன்னு ஒரு அதிர்ச்சியோடு தான் அந்த கான்ஃபரன்ஸை விட்டு போவாங்க. அப்படி தான் சில பேர் இப்போ இந்த வாட்டி போனாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு ஒவ்வொரு தடவையும் மனசு ஒரு தரமாக ஒரு நேரங்களில் வெறியாக வரும். எப்படியாவது நம்ம நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் இந்த சத்தியத்தை சொன்னோம்னா எத்தனை பேர் பொழைச்சிக்கலாமே, எத்தனை பேர் தப்புலேருந்து விழித்து வரலாமேன்ற ஒரு வெறியாக வரும் மனசில். இதுவே நமக்கு இவ்வளோ சோகமாக இருந்துச்சு. நான் யோசிச்சு பாருங்கள், ஒரு நாள் நியாய தீர்ப்பு நாளில் திரளான மக்கள் வந்து நிற்பாங்களாம். பைபிள் என்ன சொல்லுது, அநேகர் வந்து தாங்கள் ரட்சிக்கப்பட்டோன்னு நினைப்பாங்களாம், ஆனால் உண்மையாக அவங்க ரட்சிக்கவே படலையா, அவங்க ஒரு போலி கிறிஸ்தவத்தில் மாட்டிக்கிட்டு ஏமாந்து போனவங்களாம் நிற்பாங்களாம். அது எவ்வளோ சோகமாக இருக்கும், எவ்வளோ பெரிய ஒரு நித்திய ஏமாற்றமோ ஒரு அதிர்ச்சியாக இருக்கும். ஏன்னா 50 லட்சம் போனாலும் கள்ள நோட்டுனா என்ன போச்சு பரவாயில்லன்னு ஒவ்வொரு அளவுக்கு மனசு கொஞ்சம் நாளில் சமாதானம் ஆயிரும். இந்த கான்ஃபரன்ஸ்க்கு வந்தவங்களும் ஓகே கள்ள போய் இத்தனை 50 வருஷம் வீணா போச்சேன்னு இனிமையாவது சரி பண்ணிக்குவோன்னு நியாய தீர்ப்பு நாளில் தெரிஞ்சா என்னங்க பண்ண முடியும், டூ லேட்டுங்க, இன்னுமே மாற்றிக்க முடியாது, நம்ம நித்திய எல்லையே போச்சு, ஐயோன்னு அது கதற வேண்டியது தான். எவ்வளோ பெரிய ஏமாற்றம், எதுவுமே செய்ய முடியாதே. அந்த ஒரு நித்திய ஒரு இது ஒரு ஷாக்கை ஒரு ஏமாற்றத்தை நாம் அடையக்கூடாதுன்னா நாம் எல்லோரும் நம்முடைய சுய வஞ்சனையான இருதயத்தினால் மயக்கப்பட்டு குருடாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழக்கூடாதுன்னா வேதம் என்னக்கூடிய ஆவிக்குரிய ஸ்கேனில் உங்கள் இருதயத்தையும் என் இருதயத்தையும் போட்டு நமக்குள்ள உண்மையான ரட்சிப்பின் வேலை நடந்திருக்கான்னு பார்க்கறது அவசியம் இல்லையா? நியாய தீர்ப்பு நாள் இல்லையா பார்க்க போகிறோம் இல்லைங்களா? அந்த வேதம் என்னக்கூடிய ஆவிக்குரிய ஸ்கேனில் போட்டு உண்மையானவே கிறிஸ்தவனா நான் அப்படின்னு ஆராயறது ரொம்ப அவசியங்க. இயற்கையாகவே வஞ்சிக்கிற இருதயம் உள்ள நமக்கு அது பிடிக்கிறது இல்லை. என்னங்க நான் 40 வருஷம் நான் கிறிஸ்தவனாக இருந்திருக்கேன், 30 என்ன போய் நீங்கள் கிறிஸ்தவன் சொல்ல முடியுமா, கிறிஸ்தவன் இல்லைன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு. ஆனால் வேதம் நமக்கு கொடுக்குற ஒரு கட்டளை, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களா என்று சோதித்து பாருங்கள். அது பவுலே சொல்கிறார். அதனால தான் ஆண்டவரும் சரி அப்போஸ்தலர்களும் உண்மையான போதகர்களும் சுவிசேஷத்தை அறிவித்து மக்கள் வரும்போது அந்த பொய்யான விசுவாசத்தை குறித்து எச்சரிக்கை கொடுப்பாங்க. உங்களுடைய பதில் சரியானதான்னு சோதித்து பாருங்க அப்படின்வாங்க. ஏன் அது இங்கே தான் செய்ய முடியும், அதை செய்யறதுக்கு நம்ம இருதயம் மறுக்கிறது. நம்ம மற்றவங்களெல்லாம் சோதிச்சு பார்ப்போம், நம்மள சோதிச்சு பார்க்க மாட்டோம். ஆனால் அங்கே நேர தீர்ப்பு நாளில் வந்து மாட்டிக்கிட்டோன்னு வைங்க, எதுக்கு 50 வருஷம் அப்புறம் தெரிஞ்ச பிறகு இந்த பாஸ்டர்ஸை நினச்சி பாருங்களேன் என்ன தான் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. இவ்வளோ வருஷம் நம்ம ஒரு ஊழியோன்னு செஞ்சு உயிரெல்லாம் விட்டுத்துக்கல, கல்யாணம் பண்ணிக்காம சொத்தெல்லாம் விற்று செஞ்சுருக்கிறோம், இதெல்லாம் பொய்ய செஞ்சுருக்கிறோமே என்ன போது என்ன மனசு உடையும், நியாய தீர்ப்பு நாளில் என்னங்க ஆகும், நம்ம ஒரு கடவுளுடைய பிள்ளையே இல்லைன்னு தெரியும் போது யோசிச்சு பாருங்கள். ஆகவே மேத்யூ மீடுன்ற ஒரு பியூரிட்டன் அவர் வந்து ஒரு புக்கை எழுதியிருக்கிறாரு, கிட்டத்தட்ட கிறிஸ்தவர், ஆல்மோஸ்ட் கிறிஸ்டியன். அவர் இறந்துட்டார் 16வது நூற்றாண்டிலிருந்து அவர். அதனால் அவருடைய சர்மன் டைட்டில் தலைப்பை வந்து நான் எனக்கு காப்பி அடிச்சுக்கிட்டேன், காப்பிரைட் பிரச்சனைலாம் வராது, அவர் தானே இறந்துட்டார். அதனால் அவருடைய சர்மன் டைட்டில் தான் நம்ம நான் எடுத்துக்கிட்டேன், ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட கிறிஸ்தவன். என்ன சொல்கிறாரு, இந்த கள்ள நோட்டு மாதிரி அநேக பேர் பார்க்குறதுக்கு எல்லா கிறிஸ்தவர்களாக இருப்பாங்க, ஆனால் அவங்க காப்பி ஒரிஜினல் இல்லை, டூப்ளிகேட், அவங்க டூப்ளிகேட் கிறிஸ்டியன்ஸ். அவங்க இந்த பிலிப்பியர் 3:3 தான் நம்ம படிக்க போகிறோம், உண்மையான கிறிஸ்தவனுக்கு அடையாளத்தை பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்பதாக மேத்யூ மீடு டூப்ளிகேட் கிறிஸ்டியன்ஸை பற்றி அவர் சொல்லுகிற அடையாளங்களை பார்த்தோன்னா நமக்கு அது ரொம்ப பாதிப்புள்ளதாக இருக்கும். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒரு கிட்டத்தட்ட கிறிஸ்தவன் போது ஒரு போலி கிறிஸ்தவனை பற்றி பேசுகிறார் அவர். பாருங்களேன் அதை சொல்கிறாரு, அதை யோசித்து பாருங்கள். அவர் சொல்கிறாரு அந்த அவங்க டூப்ளிகேட் கிறிஸ்டியன்ஸ்னு அவங்களுக்கே தெரியாது அப்படின்னு ஒரு பட்டியலை கொடுக்குறார். எந்த அளவுக்கு ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்தவ பாதையில் போக முடியும், எந்த அளவுக்கு ஒரு கிறிஸ்தவன் பரலோக பாதையில் போய்கிட்டே நரகத்துக்கு போயிட முடியும் அப்படின்றது அவர் சொல்கிறாரு. அந்த புக்கு இங்கிலீஷில் இருக்குது, இங்கிலீஷ் ஆங்கிலத்தை வாசிக்கக்கூடியவங்க நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஆன்லைனில் இருக்குது, ஆல்மோஸ்ட் கிறிஸ்டியன் டிஸ்கவர்டுன்னு. அவர் சொல்கிற ஒரு பட்டியலை வேகமாக பார்ப்போம், நீங்களாம் இதில் இருக்கிறீங்களா பாருங்கள். ஒரு மனுஷனுக்கு கிறிஸ்துவை பற்றி முழு வேதத்தை பற்றி பல வருஷங்கள் படித்து முழுமையான அறிவும் தேர்ச்சியும் இருக்கலாம், அப்படிப்பட்டவன் கிட்டத்தட்ட கிறிஸ்தவனாக இருக்கலாம். ஏனென்றால் வெறும் தலையில் வளர்த்துக்கிற அறிவு ஒரு கிறிஸ்தவனுக்கு அடையாளம் இல்லை, அந்த அறிவு அவன் மனதை பிரகாசித்து அவன் இருதயத்தை மறுரூபம் பண்ணலைன்னா அந்த அறிவுனால ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. முழு பைபிளும் தெரிஞ்சிருக்கலாம். ஒரு மனுஷன் மிக சிறந்த வரங்கள் இருக்கலாம், மிக சிறப்பான பிரசங்கம் செய்கிறவனாக இருக்கலாம், அவன் பிரசங்கத்தை கேட்டு நிறைய பேர் வரலாம். என்னை பார்த்தான் பேசுகிறார் அவர், நிறைய பேர் வரலாம், ஆனால் அவனும் கிட்டத்தட்ட கிறிஸ்தவனாக இருக்கலாம். ஏன்னா யூதாஸ் பிரசங்கம் பண்ணி எத்தனையோ பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் யூதாஸுக்கு நல்ல பிரசங்கம் வர இருந்துச்சு. ஒரு வரம் பிரசங்கம் வரோன்றது அந்த மனுஷனுடைய ரட்சிப்பை உறுதிப்படுத்துறது இல்லை, அந்த வரோன்றது மற்றவங்களுடைய நன்மைக்காக கொடுக்கப்படுறது, சபையுடைய நன்மைக்காக கொடுக்கப்படுகிறது. ஆனால் ஒரு அதை வச்சுக்கிட்டு ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டான்னு சொல்ல முடியாது. பாருங்களேன், வரங்கள் எல்லாம் அப்படி சொல்கிறார். மூன்றாவதாக, ஒரு மனுஷனுக்கு மிகப்பெரிய சாட்சி இருக்கலாம், அவன் பெரிய விசுவாசின்னு சொல்லிக்கிட்டு, நான் ஒரு தடவை இப்படி ரட்சிக்கப்பட்டேங்க, நான் ஒரு ரிஃபார்ம்டு விசுவாச அறிக்கையை நம்பி வெளியில் எல்லா சர்ச்சுக்கு வர்றது, ஜபம் பண்ணுறது, பைபிளை படிக்கிறது, எல்லா நல்ல பழக்கங்களை கற்றுக்கிட்டு வளர்ந்தவன் பாஸ்டராக கூட ஆகலாம், பேய்களை விரட்டுறவனா, அந்நிய பாஷை பேசுகிறவன் அது என்னன்னு ஆகலாம், மத்திய ஏழில் போட்டிருக்கிற மாதிரி அவன் கிட்டத்தட்ட கிறிஸ்தவனாக இருக்கலாம், போலியாக இருக்கலாம். ஒரு மனுஷன் பாவத்தை வெறுக்கிற அளவுக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் போகலாம். யோசிச்சு பாருங்களேன், என்னெல்லாம் நம்ம கன்ஃபெஷ் யாராவது சாட்சி எழுதி கொடுத்தா முதல்ல நான் பார்க்குறது அவன் பாவத்தை வெறுக்கிறவனாக இருக்கிறான், அது இருந்தால் அவன் விசுவாசின்னு நம்ம நினச்சிக்கிறோம், அவர் இல்லைன்றார். ஏன்னா அநேக மனிதர்கள் பாவத்தை வந்து பாவத்தின் விளைவுகளுக்காக பாவத்தை வெறுக்கிறவர்களாக இருப்பாங்க, பாவத்தினுடைய இயற்கைக்காக பாவத்தை வெறுக்கிறது இல்லை. பாவம் தங்களுக்கு என்ன செய்யன்றதுக்காக பாவத்தை வெறுக்கிறது, இயற்கையாக மனசாட்சி இருக்கிறவனுக்கு அது வரும், ஆனால் ஆண்ட கிறிஸ்துவுக்கு என்ன செஞ்சிச்சு, ஆண்டவருக்கு என்ன செஞ்சிச்சின்னு அந்த பாவம் எவ்வளோ கோரோன்றதுனால பாவத்தை வெறுக்கிறது இல்லை. பாவத்தின் விளைவுகளுக்காக ஒரு இயற்கையான மனசு குற்றப்படுத்துகிறவன் வந்து பாவத்தினுடைய பாவத்தினால் உணர்த்தப்பட்டான்னு சொல்ல முடியாது, ஏன்னா இயற்கையாக மனுஷனுக்கு இருக்கிறவங்களுக்கு பச்சாத்தாபம் இருக்கும். ஆனால் அதுலேருந்து பாவத்துலேருந்து மனம் திரும்பினான்னு சொல்ல முடியாது. சில பேர் பாவத்துக்காக அழுவ கூட செய்வாங்க, ஈசா கண்ணீர் விட்ட மாதிரி. பாவத்தை அறிக்கை கூட செய்வாங்க, ஃபாரோ அறிக்கை இட்ட மாதிரி, யூதாஸ் அறிக்கை இட்ட மாதிரி, நான் குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேன். மனசாட்சி அவங்கள சித்திரவதை பண்ணுறதுனால அவங்க அப்படியெல்லாம் அறிக்கையிடலாம், பாவத்தை வெறுக்கலாம், ஆனால் அதனால் பாவத்தை நேசிக்கிறதுலேருந்து மனம் திரும்பினாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அவனும் பாவத்தை வெறுக்கிறவனும் கிட்டத்தட்ட கிறிஸ்தவனாக இருக்கலாம், ஏன்னா பரிசுத்தாவை ஏற்படுத்துகிற மனமாற்றம் அவங்ககிட்ட இல்லாமல் இருக்கலாம். தற்காலிகமாக பாவங்களையெல்லாம் விட்டு ஒழுக்கமான வாழ்கிற வாழ்க்கையாக இருக்கலாம், ஆனால் அவன் இருதயத்தில் இன்னும் பாவ ஆசை இருக்கலாம், அவன் கிட்டத்தட்ட போலி கிறிஸ்தவன். இன்னும் சில பேர் பெரிய வாக்குத்தத்தங்கள், உறுதிகள், பொருத்தனைகள் செய்து பாவத்துக்கு விரோதமாக பொருத்தனை செய்தேன், இன்னுமே நான் கிறிஸ்துவை பின்பற்றுவேன்னு சொல்லுகிறவர்களும் கிட்டத்தட்ட கிறிஸ்தவர்களாக இருக்கலாம். ஏன்னா மனசாட்சி வாட்டுதல்னால, அந்த குற்ற உணர்வுனால சில நேரங்களில் நான் இன்னுமே பாவத்தை செய்ய மாட்டேன், கிறிஸ்துவை பின்பற்றுவேன் அந்த மனசாட்சி குத்துறதுனால அப்படி திரும்பலாம். ஆனால் அந்த மனசாட்சி குற்றம் கொஞ்சம் வாடின பிறகு திருப்பியும் பாவ வழியில் போய் கிறிஸ்துவை பின்பற்றுறது விட்டு போயிடலாம். இயற்கையாக பரிசுத்தப்படாத இருதயத்திற்கும் பாவத்தை விடக்கூடிய தற்காலிகமாக விட்டு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு வைராக்கியம் எடுத்துக்கொள்ள முடியும், ஆனால் அது விடாமுயற்சியாக தொடர்ந்து கடைசி வரைக்கும் இருக்காது. பாருங்களேன், அவனும் போலி கிறிஸ்தவன், கிட்டத்தட்ட கிறிஸ்தவன். ஒரு மனுஷன் சர்ச்சுடைய மெம்பராக ஆயிரலாம். அஞ்சு கன்னியாஸ்திரிகள், புத்தி இல்லாத கன்னியாஸ்திரிகள், புத்தி உள்ள கன்னியாஸ்திரி கூட தான் இருந்தாங்க, அவங்க சர்ச்சில் இருந்தவங்க தான். ஆண்டவரே சொல்லியிருக்கிறாரு, கோதுமைகளுக்கு மத்தியில் கலைகள் இருக்கும். அநேக பேர் கிறிஸ்துவுடைய சபையில் மெம்பர்ஸ் ஆகலாம், ஆனால் கிறிஸ்துவுடைய சரீரத்தில் அங்கமானவர்களாக அவரோடு விசுவாசத்தில் உயிருள்ள உறவில் இணையாமல் இருக்கலாம், ஆனால் சர்ச் மெம்பர்ஸாக இருக்கலாம். அவங்களும் கிட்டத்தட்ட கிறிஸ்தவர்கள் தான். ஒரு மனுஷன் பரலோகத்துக்கு போகிறேன்ற பெரிய உறுதி இருக்கலாம், நம்பிக்கை இருக்கலாம், ஹோப், நிச்சயமாக நான் பரலோகத்துக்கு போவேன் நம்பி இருக்கலாம், ஆனால் அவனும் ஒரு போலி கிறிஸ்தவனாக இருக்கலாம். ஏன், நம்பிக்கை வந்து பரலோக நம்பிக்கை ஒரு செயல்படாத ஒரு கிருபை இல்லை, ஒரு பாசிவ் கிரேஸ் இல்லை, ஹோப்புன்றது வந்து யோவான் என்ன சொல்கிறாரு, எவனுக்குள் இந்த நம்பிக்கை இருக்கிறதோ அவர் சுத்தராக இருக்கிறது போல் தன்னைத்தான் சுத்தமாக்கி கொள்ளுகுவான். ஹோப் இருந்தால் அது ரொம்ப சந்தோஷம் அந்த மனுஷனுக்கு கொடுக்கும், ஒரு நம்பிக்கை இருந்தால் அந்த ஹோப் இருந்தால் அவன் பரிசுத்தமாக்குறதுக்கு அவனுக்கு தீவிரத்தை கொடுக்கும். வெறும் மாயமாலக்காரனுடைய ஹோப் வந்து அவனையும் சுத்தப்படுத்திக்க மாட்டான், அவன் சந்தோஷமாக அவன் இருக்க மாட்டான். ஒரு பொய் நம்பிக்கை. அவர் என்ன கூட சொல்கிறாருன்னா, நிறைய பேர் நரகத்துக்கு போகிற, நிறைய பேர் பரலோகத்துக்கு போகாதவங்க நிச்சயமாக போவாங்கன்னு ரொம்ப உறுதியாக இருப்பாங்களாம். அதே நேரத்தில் பரலோகத்துக்கு நிச்சயமாக போகிறவங்க அதை பற்றி சந்தேகப்பட்டுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்களாம். யார் போவேன் போக மாட்டாங்களோ அவங்க ரொம்ப உறுதியாக இருப்பாங்களாம் போவேன் அப்படின்னு. நம்ம யோசிச்சு பாருங்களேன், அவனும் கிட்டத்தட்ட கிறிஸ்தவன். ஒரு மனிதன் வந்து வெளியில் பல மாற்றங்கள் அவன் வாழ்க்கையில் ஏற்படலாம், பல மாற்றங்கள் ஏற்படலாம், அவனும் கிட்டத்தட்ட கிறிஸ்தவன். ஏரோது வந்து யோவான் உடைய சுவிசேஷ யோவான் கிட்ட பிரசங்கத்தை கேட்டு பல காரியங்கள் செய்தான்னு போட்டிருக்கு. அவன் வாழ்க்கையில் பல காரியங்களை மாற்றிக்கிட்டான். விருப்பத்தோடு யோவானுடைய சுவிசேஷத்தை கேட்டானா, யோவான் ஸ்தானா ஜெயிலில் இருக்கும்போது ஏரோது அதை செஞ்சான். சவுல் வந்து அந்த தீர்க்கதரிசிகளுக்கு மத்தியில் போகும்போது அவனே ஒரு தீர்க்கதரிசியாக மாறிட்டான். யோசிச்சு பாருங்களேன், அவன் மனம் மாறினவனா இல்லையே, அந்த இடத்துக்கு போகும்போது அவனே ஒரு தீர்க்கதரிசியாக மாறிட்டான். சைமன் த மேகஸ் புதிய ஏற்பாடில் அப்போஸ்தலர்கள் பார்த்து அவன் வாழ்க்கையை பார்த்து அவனை ஒரு விசுவாசின்னு எடுத்துக்கிட்டாங்க. பார்த்தா அவன் ஒரு கிட்டத்தட்ட கிறிஸ்தவ போலி. அவன் வாழ்க்கையில் வருகிற மாற்றங்கள்லாம் ரட்சிப்பின் கிருபை ஏற்படுத்துவதாக நாம் யூகம் பண்ணக்கூடாது. கவனித்து பாருங்கள், இதை சமூக மாற்றங்கள் இருக்கலாம். எல்லாம் குடிகாரங்கிட்ட சேர்ந்தால் குடிய பழக்கம்தான் வரும், கெட்ட பழக்கம்தான் வரும். சர்ச் மக்கள் கூட சேர்ந்தால் கொஞ்சம் நல்ல பழக்கங்கள் வரும். அதனால அது ரட்சிக்கப்பட்டதாக அடையாளமாக சமூகம் யார் கூட சேர்றோமோ சமூக மாற்றங்கள் சிலது. வார வாரம் சர்ச்சுக்கு போகிறதுனால இவர் அமைதியெல்லாம் இருக்கிறாருங்க. இப்போ அவ்வளோ சண்டை போடலங்க, அவ்வளோ குடி, அதெல்லாம் ரட்சிப்பின் அடையாளம் ஆகாது. சமூக மாற்றங்கள் அல்ல. நம்ம சில நேரத்தில் மனசு வயசாகிறதுனாலையும் பொறுப்பு வர்றதுனாலையும் முதிர்ச்சி வர்றதுனாலும் சில மாற்றங்கள் வரலாம், அது ரட்சிப்பின் மாற்றமாக ஆகாது. சில நேரங்களில் நமக்கு வயசு அதிகம் ஆகும்போது நம்முடைய இச்சைகளினுடைய பலவீனங்கள் குறையும் போது நம்முடைய கோபம் குறையலாம், டென்ஷன் குறையலாம், நம்முடைய இச்சைகள் குறையலாம் வயசுனால, அது ரட்சிப்பின் மாற்றம் அல்ல. வெளிப்பிரகாரமான ஒழுக்க மாற்றம், ஏன்னா பொதுவான கிருபை அநேகருக்கு ஒழுக்க மாற்றம் வயசாகிறதுனால பொறுப்பு வர்றதுனால சில மாற்றங்கள் ஏற்படுத்தலாம், அதெல்லாம் ரட்சிப்பின் மாற்றமாக ஆக முடியாது. சில பேர் வைராக்கியமா இருக்கலாம் ஆண்டவருடைய வேலைகளில் செய்கிறோன்னு கிறிஸ்தவ காரியங்கள், அவனும் போலி கிறிஸ்தவனா இருக்கலாம். யெகூ கர்த்தர் மேல் கர்த்தருடைய காரியங்கள் எவ்வளவு வைராக்கியமா இருக்கிறான் பாருன்னு போனாவே எவ்வளவு மாயமாலக்காரன். ஜோயஷ்னு ஒருத்தன் பெரிய ராஜா, நாட்டெல்லாம் திருத்தணும்னு சொல்லி ஜெஹோயடா அப்படின்ற ஆசாரியர் காலத்துல பெரிய மாற்றங்களை, கர்த்தருக்கு பிரியமான பல காரியங்களை செய்தான். ஆனால் அந்த ஜுஹோயிடா ஆசாரியர் செத்த பிறகு இவன் திருப்பி மோசமாக போயிட்டான் பாருங்களேன். அதனால் கொஞ்சம் மாற்றங்கள், வைராக்கியமாக செய்கிற மாற்றங்கள், ஏன் வைராக்கியம் அடையாளம் ஆக முடியாது ரட்சிப்புக்கு, குருட்டு வைராக்கியம்னு இருக்குது. வேதம்க்கு முரணான வைராக்கியம், வேதத்தின் அடிப்படையில் இல்லாத குருட்டு நம்பிக்கை, குருட்டு வைராக்கியம் இருக்குது. இன்னும் சில வைராக்கியம் வெளிப்பிரகாரமான மதத்தில் யூதர்களுக்கு இருந்துச்சு இல்லைங்களா. அவங்களுக்கு வைராக்கியம் இருக்குது, ஆனால் அறிவு கேற்ற வைராக்கியம் இல்லை. இன்னும் சில பேருக்கு சுயநல லட்சியம், தேவனுடைய ராஜ்யம் இல்லை, ஆண்டவருடைய பேரை வச்சுக்கிட்டு சுயநல லட்சியங்கள் அடையிறதுக்கும் சுயநல கனவுகள் அடையிறதுக்கும் வைராக்கியம் ரொம்ப இருக்கலாம், அதெல்லாம் ரட்சிப்புக்கு அடையாளம் இல்லை. இன்னும் சில பேர் இவர் என்ன சொல்கிறார் பாருங்களேன், இன்னும் சில பேர் ரொம்ப ஜபத்தில் ஊக்கமாக இருப்பது ரட்சிப்புக்கு அடையாளம் இல்லை. என்ன சொல்றது, அவனும் கிட்டத்தட்ட கிறிஸ்தவனா இருக்கல. நம்ம ஊர்ல எல்லாம் நாங்கள் தேவனுடைய மக்கள், ஏன் 24 ஒரு நாள் உபவாசம் ஜபம் செய்கிறோம், அதனால நான் கடவுளுடைய பிள்ளைகள். அவர் சொல்றாரு பரிசேயர்கள்கிட்ட போட்டியே போட முடியாது. பரிசேயர்கள் வந்து ரொம்ப ஜபம் பண்ணுவாங்க, ஆனா ஆண்டவர் அவங்களை என்ன சொன்னாரு, மாயமாலக்காரர்களே பிசாசின் பிள்ளைகளே அப்படின்னார். சில மனிதர்கள் தங்கள் பாவங்களை பாவ வாழ்க்கையை மறைப்பதற்கு அதிகமான பார்வைக்கு ஜபம் செய்வாங்களாம். இந்த பரிசேயர்களை பற்றி ஆண்டவர் சொல்லும்போது, பரிசேயர்களே வேதப்பார்களே உங்களுக்கு ஐயோ, விதவைகள் வீடுகளை விழுங்குறீர்கள், ஆனால் பார்வைக்கு நீண்ட ஜபம் பண்ணுகிறீர்கள், பல நாட்கள் ஜபம் பண்ணுறீங்க. ஒரு மனுஷன் ஜபம் பண்ணுறான், நீண்ட நாள் பண்ணுறான்றதுக்கு அவன் ரட்சிப்பு அடையாள முடியாது. ஏன்னா ஜபம் பண்ணுறது சில நேரங்களில் தற்காலிகமான உலக காரியங்களுக்காக நீண்ட நாட்கள் ஜபம் பண்ணலாம். ஒரு வியாதி வந்துருச்சு, இல்லை ஒரு பண கஷ்டம் வந்துருச்சு, இல்லை ப்ரெஷர், உலக ப்ரெஷர்னால அந்த உலக ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதம், இந்த ஆசீர்வாதம், இந்த ஜபம்லாம் 24 ஒரு நாள் ஜபம் பண்ணுறாங்க. எதுக்கு ஜபம் பண்ணுறாங்க? இல்லை அந்த வியாதி தீரணும், அற்புதம் நடக்கணும், கடன் தீரணும் இல்லைங்களா, அப்படின்னு செய்யலாமா? அதெல்லாம் கிருபை ஆவியானவருடைய வேலையே இல்லையா? பாருங்களேன், இயற்கையாக செய்ய முடியும். அவனும் கிட்டத்தட்ட கிறிஸ்தவம், அதெல்லாம் ரட்சிக்கப்பட்டதுக்கு அடையாளம் இல்லை. கஷ்டமான ஏன் இந்துலையும் இந்துல போய் இந்துல பண்ணாத பொறுத்துனீங்களா, கஷ்டம் வந்துட்டா என்னென்ன பண்ணுவாங்க பாருங்க, ஊசியெல்லாம் குத்திக்கிட்டு இதெல்லாம் இழுத்துக்கிட்டு இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அவங்க, அவங்ககிட்ட மிஞ்ச முடியுமா? அதெல்லாம் ஒரு அடையாளமா? கஷ்டத்துக்காக உலக காரியங்களுக்காக ஊக்கமாக ஜபம் பண்ணுறது ஒரு ரட்சிப்பின் அடையாளமாக இருக்க முடியாது. பப்ளிக்காக மனுஷன் ரொம்ப ஜபம் பண்ணலாம், கிறிஸ்துவுக்காக பாடுபடுறதும் சில பல தியாகங்கள் செய்யறதும் ரட்சிப்புக்கு அடையாளமாக இருக்க முடியாது. நம்ம என்ன சொல்கிறது இவர்கிட்ட? ஏன்னா ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒவ்வொரு தியாகமும் உண்மையான கிறிஸ்துவ மேலே இருக்கிற அன்பில் செய்யறதுன்னு நம்ம எடுக்க முடியாது. ஏன்னா சில பேர் கொள்கைக்காக தியாகங்கள் செய்யலாம். நாட்டுக்காக எத்தனை பேர் தியாகங்கள் செய்கிறாங்க இல்லைங்களா? பேட்ரியாட், தேச பக்திக்காக எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஒரு மனுஷன் கிறிஸ்துவுடைய அந்த மத பேருக்காக செய்யலாம், சர்ச்சுக்காக தியாகம் செய்யலாம். உண்மையான 1 கொரிந்தியர் 13 போட்டிருக்கு இல்லைங்களா, என் உடம்பை நான் சுட்டெரிக்க கொடுத்து எனக்கு உள்ளது உரியதெல்லாம் நான் கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் கிறிஸ்து மேலே அன்பு இல்லாமையும் அதெல்லாம் செய்ய முடியும்னு போட்டிருக்கேன். தியாகங்கள் செய்யலாம், சுட்டெரிக்க கூட உடம்பை கொடுக்கலாம், எனக்கு உள்ளது உரியதெல்லாம் கொடுக்கலாம், ஆனால் அதெல்லாம் ரட்சிப்பு கிடையாது இல்லை. சில பேர் மக்கள் நம்மளை எப்படி, சில பேர் நம்ம செய்கிற தியாகத்தினால ஆண்டவர்கிட்ட தயவை நம்ம சம்பாதிக்கிறோன்றதுக்காக செய்யலாம். ரோமன் கத்தோலிக்கா தானே செய்கிறது, தியாகம் தாங்கள் செய்கிற கஷ்டத்தினால ஆண்டவர்கிட்ட தயவை சம்பாதிக்கிறோன்னு அவங்க செய்யலாம். மனுஷன்கிட்ட பேர் புகழுக்காக எத்தனையோ பேர் தாங்கள் பேர் காலாகாலத்துக்கு பேசப்படணுன்றதுக்காகவும் சாகலாம், அதெல்லாம் ரட்சிப்பு கிடையாது ஆக முடியாது. யூதாஸ் எல்லாத்தையும் விட்டு இயேசுக்கிட்ட வந்தான், அவன் தியாகத்தான் செஞ்சான். என்ன என்ன இடத்துல இதை விட டபுளாக கிடைக்கவன இல்லைங்களா? அதனால் மனிதர்கள் தியாகம் செய்யலாம். கடைசியாக விசுவாசம் உள்ளவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டவர்கள்னு சொல்ல முடியாதுன்றார். என்ன சொல்கிறது? அது ரட்சிக்கப்பட்ட விசுவாசமாக இருக்கணும், சேவிங் ஃபேத். கிரியை இல்லாத விசுவாசம் இருக்கிறது, பொதுவான விசுவாசம் இருக்கிறது. இயேசுவை நம்புகிறங்க, இயேசு பாவிகளுக்காகலாம் மரித்தார், அதெல்லாம் நம்புகிறங்க, பைபிள் சொல்கிறதெல்லாம் நம்புகிறங்கன்னு தலை தலை ஆட்டிக்கிட்டு இருக்கிறதுல விசுவாசம். இயேசு எனக்காக செத்தாருங்க, நான் ஒரு பாவிங்க, அந்த அந்த விசுவாசம் தனிப்பட விதத்தில் தனிப்பட்ட இருதயத்தில் பாதிப்பு ஏற்படுத்தலைன்னா ரட்சிப்பே இல்லை. அது ஒரு பொதுவான விசுவாசம், அது ரட்சிப்பை கொடுக்காது. அந்த அந்த விசுவாசம் அவன் மனுஷனுடைய இருதயத்தை உடைக்கலை, அவன் இருதயத்தை மறுரூபப்படுத்தலைன்னா அவனும் ஒரு போலி கிறிஸ்தவன் தான், கிட்டத்தட்ட கிறிஸ்தவன். ஆகவே இவர் முழுக்க என்ன சொல்கிறாரு, ஒரு கிறிஸ்தவன் வெளியில் செய்யக்கூடிய சகல காரியமும் கிறிஸ்தவன் இல்லாதவர்களும் கம்ப்ளீட்டாக செய்யலாம். லிஸ்ட் அது அதிசயமாக இல்லை? வேறு யாராவது விட்டு எல்லாரும் நம்ம இந்த லிஸ்டில் இல்லை, வேறு யாராவது விட்டுருக்குறோமா? நம்ம எல்லாரையும் சேர்த்துருக்கிறார் இல்லைங்களா? கிட்டத்தட்ட கிறிஸ்தவன் அவர் வேண்டி முடிக்கிறாரு. சகோதர சகோதரிகளே, நம்ம சொந்த ஆவிக்குரிய நிலைமையை குறித்து நம்ம பெருமையான இருதயம் எப்போ பாரு நமக்கு தப்பான எண்ணம் கொடுக்கும். நம்ம வஞ்சனையிலேயே நாம் நரகத்துக்கு அழிஞ்சு போயிடுவோம். உலகம் ஃபுல்லாக தங்களுடைய நித்திய ரட்சிப்பை போய் மணலான அஸ்திபாரத்தில் கட்டினவங்க தான் இருக்கிறாங்க. ஆகவே பரலோகத்துக்கு வேற எங்கேயாவது ஊருக்கு போகிறதுக்கு தப்பாக போயிட்டாலும் பரவாயில்ல, பரலோகத்துக்கு போகிற பாதையில் போய் தப்பு பண்ணலாமா? நீங்கள் நித்திய எல்லைக்கு போகிற பாதையில் தப்பாக போகலாமா? நீங்கள் நித்திய முட்டாள்களாகவா ஆக போகிறீங்க? இந்த உலகத்தையே ஆதாயப்படுத்தி தன் ஆத்மா காரியத்தில் அக்கறை இல்லாமல் இருந்தேன்னா என்ன லாபம்? முட்டாளாக இருக்க போகிறீங்களா? நீங்கள் அப்படி ஒரு நித்திய முட்டாளாக இருக்கக்கூடாதுன்னா அதில் தப்புறத்துக்கு ஒரே வழி, உங்களுடைய இருதயத்தையும் உங்களுடைய மனமாற்றத்தின் அனுபவத்தையும் வேத கண்ணாடியில் ஒப்பிட்டு சரியா இருக்கா பாருங்க. உங்களை வேண்டி கொட்டுக்கொள்ளுகிற உங்க இருதயத்தில் நடந்த மாற்றம் உண்மையான மாற்றமா, இல்லை நீங்க கிட்டத்தட்ட கிறிஸ்தவன் ஆயிட்டு கிறிஸ்தவன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? இல்லை உண்மையான கிறிஸ்தவனாக எல்லா மாற்றம் தேவனுடைய கிருபையினால் செய்யப்படாத எந்த மாற்றமும் அது ரட்சிப்பு கொடுக்க முடியாது. ஆகவே இதில் நம்ம பெரிய கேள்வி, ஏன் இவ்வளவு நேரம் பார்த்தோம் பாஸ்டர், அப்போனா மறுக்க முடியாத உண்மையான காப்பி பண்ண முடியாத உண்மையான கிறிஸ்தவனுக்கு இருக்கக்கூடிய அடையாளங்கள் என்ன? பேட்டன்ட்டுன்னு வாங்க, பேட்டன்ட்னா தெரியுமா உங்களுக்கு? இதை காப்பியே பண்ண முடியாது, அது உண்மை ஒரிஜினலுக்கு தான் இருக்கும் இல்லைங்களா? இந்த நேரங்களில் ஒரிஜினல் காஸ்ட்லலாம் ஒரு இது பண்ணி ஒரு சில்வர் கலரில் ஒரு லைன் போட்டிருப்பாங்க, வெயிலில் பார்த்தா தெரியும். அதுதான் ஒரிஜினல். அந்த மாதிரி காப்பி பண்ண முடியாத ஒரிஜினல் கிறிஸ்தவனுக்கு இருக்கக்கூடிய அடையாளங்கள் என்ன, அதுதான் நமக்கு இன்னைக்கு பவுல் சொல்ல போகிறார். பிலிப்பியர் 3:3 அற்புதமான வசனம். நான் நினைக்கிற முழு வேதத்திலேயே மிக ஆழமான, உறுதியான, அதிகாரப்பூர்வமான, காப்பி இம்மிட்டபிள், காப்பி பண்ண முடியாத 3 கிறிஸ்தவனுடைய அடையாளம்னா இது 3 தான். இது ஒரு கிறிஸ்தவனுக்கு தான் இருக்க முடியும், ஒரு உண்மையாக மறுஜன்ம ஆன மனிதனுக்கு மட்டும்தான் இது இருக்க முடியும், மற்றவங்ககிட்ட பார்க்கவே முடியாது. முழு வேதத்திலேயே இப்படி பரிசுத்தாவின் ஞானத்தில் மிகவும் சுருக்கமாக பவுல் அற்புதமாக ஒரு உயர்ந்த ஒரு 3 காரியத்தை நமக்கு சொல்கிறாரு. இது எதுவுமே பார்த்தீங்கன்னா அவன் ஒரு கிறிஸ்தவன் வெளியில் என்ன செய்கிறான்னு இருக்காது, செய்கிறத தவத்தை காப்பி அடிச்சிடுறீங்க இல்லையா, போலி கிறிஸ்தவனோட காப்பி அடிச்சிடறான், நானும் கிறிஸ்தவன். இது அவன் வெளியில் செய்கிற காரியம் இல்லை, அவன் யாருமே அவனை பார்க்காத அவன் உள்ளுக்குள்ள வாழ்க்கையில் அவன் குணமும் அவனுடைய இயற்கையும் ஏற்பட்டது இல்லைங்களா. பவுல் இந்த பகுதி சூழ்நிலை நாம் பார்த்துருக்குறோம். கள்ளப்போதகர்கள் அந்த ஜுடேசர்ஸ் வந்து விருத்த சேதனம் செய்யணும்னு சபையை கலக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு விரோதமாக எச்சரிக்கிறார், எச்சரித்து அவங்களுக்கு நேர் விரோதமாக சொல்லுகிற மாதிரி இந்த வசனம் சொல்லுகிறார். 3 வசனத்தில் அவங்க நாய்களுக்கு எச்சரிக்கைகளை சுண்ணத்துக்காரர் அப்படின்னார் இல்லைங்களா, அவங்க வராங்க சர்க்கம்சிஷன் பண்ணணும்னு. ஏனெனில் அவங்க இல்லை உண்மையான விருத்த சேதனம், அவர் என்ன சொல்கிறார் பார், ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையா இராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். அவங்க இல்லை விருத்த சேதனம், நம்ம தான் விருத்த சேதனம். இல்லை 2 காரியம் பார்க்கலாம். முதலாவது, உண்மையான கிறிஸ்தவர்களை ஏன் அவர் விருத்த சேதனம் உள்ளவர்கள்னு சொல்கிறாரு. 2வதாக அந்த 3 அடையாளங்கள், உண்மையான கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடிய 3 அடையாளங்கள். இன்றைக்கி 1 தான் பார்க்க முடியும், நான் அடுத்த வாரம் வந்து இன்னும் 2 பார்க்கலாம். ஏன் உண்மையான கிறிஸ்தவங்களுக்கு விருத்த சேதனம்ன்றாரு, சர்க்கம்சிஷன். ஒருவேளை அந்த வார்த்தை உங்களுக்கு இது தெரியாமல் இருந்தால், சின்ன பசங்களில் இந்த முஸ்லிம்ஸ் செய்வாங்க இல்லைங்களா, ஆண் பிள்ளைகளுக்கு செய்வாங்க. அது வந்து வேதத்திலேருந்து வந்தது. பழையற்பாடில் தேவன் வந்து தன்னுடைய மக்களுக்கும் தனக்கும் இருக்கக்கூடிய உடன்படிக்கையின் உறவுக்கு அடையாளமாக அவரே கொடுத்த ஒரு அடையாளம். ஆதியாகமம் 17:1 அதை பார்க்குறோம். அதை படிக்க வேண்டியதில்லை, நீங்கள் வீட்டில் போய் படிச்சுக்கலாம். 1:14 வரைக்கும் ஆபிராமோடு ஆண்டவர் உடன்படிக்கை செய்யும் போது, நீயும் உன்னுடைய எல்லா வரப்போகிற மக்கள் சந்ததியும் நீங்கள் விருத்த சேதனம் செய்யணும். அந்த பகுதி எப்படி முடியுதுன்னா, அதை செய்யாத யாருமே தேவனுடைய மனிதர்கள்கிட்ட இருந்து அறுக்கப்பட வேண்டும், நீ உடன்படிக்கையில் இல்லை. அது முக்கியமான அடையாளம். அப்பத்திலேருந்து ஆரம்பித்து முழு புதியற்பானம் அதுதான். யூதருங்க வந்து உலகத்தையே 2 பிரிப்பாங்க, விருத்த சேதனம் செய்தவர்கள், விருத்த சேதனம் இல்லாதவர்கள். விருத்த சேதனம் செய்தவர்கள் தான் யூதர்கள், அது செய்யாதவங்க எல்லாமே புறமுதஸ்தர்கள். ஆனால் நம்ம ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்து அவர் மரித்து உயிர்த்தெழுந்து எல்லா பழையற்பாடு அந்த சடங்காசாரிய பிரமாணங்களையும் நிறைவேற்றின மாதிரி இந்த சரீர விருத்த சேதனையும் நிறைவேற்றி முடிச்சிட்டார். அது இன்னுமே நம்ம தொடர்ந்து பின்பற்ற வேண்டியதில்லை. ஆனால் புதிய ஏற்பாடில் அந்த ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் வந்திருக்கிறது, இருதயத்தின் விருத்த சேதனம். அப்படின்னா என்ன, 8:29 வாசிங்களா சத்தமா.
புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் அல்ல, உள்ளத்திலே யூதனானவனே யூதன். எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல தேவனாலே உண்டாயிருக்கிறது.
பாருங்க, இருதயத்தின் விருத்த சேதனம் தான் உண்மை, அவன் தான் உண்மையான யூதன் அப்படின்றார். என்னங்க இருதயத்தின் விருத்த சேதனம், இயேசு கிறிஸ்து எல்லா பழையற்பாடு சடங்குகளையும் புதிய ஏற்பாடு ஆவிக்குரிய உண்மையில் நிறைவேற்றின மாதிரி அவர் மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போய் மகிமைப்பட்ட பிறகு அந்த மகிமைப்பட்டதுக்கு அடையாளமாக பரிசுத்தாவியை அனுப்பி, அந்த மிக சிறந்த வரம் பரிசுத்தாவியை அனுப்பி எல்லா புதிய ஏற்பாடு சடங்குகளையும் நிறைவேற்றும்படிக்கு ஆவியானவர் அனுப்பினார். அந்த ஆவியானவர் வந்து அவர் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு அற்புத செயல் என்னன்னா, ஒரு செத்த பாவிக்கு கொடுக்கிற மறுபிறப்பு. ஸோ இருதயத்தின் விருத்த சேதனம்னா என்ன? ஒரு உண்மையான மறுபிறப்பு அனுபவம். தேவன் செய்கிற மிகப்பெரிய வேலை. அந்த மறுபிறப்புல உணர்வில்லாத ஒரு விதத்துல மாட்டுத்தோல் போத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி இருதயம் உங்களுக்கு எங்களுக்கு எனக்கும் அப்படித்தான் பிறந்திருக்கிறோம். எல்லாத்த பத்தி நமக்கு உணர்ச்சி இருக்கும், கடவுளை பத்தி ஒரு உணர்ச்சியோ நன்றியோ ஒரு உணர்வு இருக்காது. அவர் அவரு உலகத்துல இருக்கிறோம், ஒவ்வொரு நாளும் அவர் கொடுக்குற சாப்பாடை சாப்பிட்றோம், அவருக்குள் பிழைக்கிறோம் மசைகிறோம் இருக்கிறோம், ஆனா அவரை பத்தி ஒரு உணர்ச்சி இருக்காது. நமக்கு செத்தவர்களா நம்ம இருந்தோம், நம்ம இருதயம் அவரை பத்தி ஃபீலிங்ஸே நமக்கு இருக்காது. அப்படி ஒரு இருதயம் இருக்கிற நமக்கு இந்த இருதயத்தின் விருத்த சேதனம் மறுஜன்மம் செய்துங்க. அந்த பாவகரமான நம்முடைய மாம்சத்தின் அசுத்தத்தை கழட்டி நம்ம மறுஜன்மத்தில் என்ன செய்கிறாரு, நம்ம மனதை பிரகாசிப்பிக்க செய்து கல்லான இருதயத்தை எடுத்து மாம்சமான இருதயத்தை கொடுத்து நம்முடைய அடிமைப்பட்டிருந்த சுயாதீனத்தை விடுதலை ஆக்குறார். அந்த ஆப்ரேஷன் நமக்கு நடக்கும்போது உணர்வில்லாத இருந்த நம்முடைய இருதயத்தின் நுனித்தோலை அவர் அறுத்து தூக்கி போட்ட உடனே மனம் திரும்புதல்னால விசுவாசத்தினால நம்ம தேவனுக்கு உணர்வுள்ளவர்களாக மாடி விடுகிறோம். தேவன் மேலே இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எனக்கு தேவன் எவ்வளோ அன்பு செஞ்சிருக்கிறாருன்னு பார்க்கும்போது விருப்பத்தோடு நம்ம சுயமாக சந்தோஷத்தோடு நம்ம இன்னுமே பாவத்தில் இருக்க மாட்டோம், இன்னுமே நம்ம சுயநலத்துக்காக வாழ மாட்டோம்னு சொல்லி பாவத்திலேயோ சுயநலத்தில் இருந்தோம் ஆண்டவரை நேசிக்க திரும்புகிறோம் இல்லைங்களா. அது மறுஜன்மம் தான் நமக்கு செய்கிறது. அதனால தான் அது மிகப்பெரிய வேலை. நம்ம எல்லாம் ஒரு ஆர்மேனியனிஸ்ட்டு, பிறகுவிலேருந்து ஆர்மேனியனிஸ்ட்டு. நான் எதுக்கு ரட்சிக்கப்பட்டேன் தெரியுமா, நான் ரொம்ப ஞானி இயேசுவை பற்றி கேட்டு வந்துட்டேன் அவங்க வரல. நான் எது ரொம்ப ஒழுங்காக இருக்கிறேன் தெரியுமா, நான் இல்லைங்க. இது மாபெரும் கடவுளுடைய பணி உங்களுக்குள்ளே நடந்ததுனால தான் உங்களால் வர முடிஞ்சிச்சு. அந்த பணியில் இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினது எந்த வல்லமையோ அந்த வல்லமை உங்கள் இருதயத்தில் வேலை செஞ்சதுனால தான் உங்களால் இப்படி வர முடிஞ்சிச்சு. அவர் மறுஜன்மோன்ற வேலையை செய்தார். அதனால்தான் கொலோசியர் 2:11 உங்களுக்கு ஒரு விருத்த, கைகளால் செய்யப்படாத விருத்த சேதனம், கடவுளால் செய்யப்பட்ட விருத்த சேதனம். அப்படி விருத்த சேதனம் செய்யப்பட்ட மக்கள் அவங்க மட்டும்தான், இருதயத்தின் விருத்த சேதனம் பெற்ற மக்கள் மட்டும்தான் தேவனுடைய உடன்படிக்கையின் மக்கள் பாருங்களேன். அப்ப அதெல்லாம் புரிஞ்சிக்காம இந்த ஜுடேசஸ் வந்து இந்த கடவுளுடைய மாபெரும் வேலையை புரிஞ்சிக்காம வந்துட்டு, நீங்க இன்னுமே யூதர்கள் ஆகணும், சரீர விருத்த சேதனம் செய்யும் போது அது பயங்கரமான ஆபத்தின் கள்ளப்போதகமா மாறுகிறது. அதனாலதான் பவுல் அவங்களை என்ன, நாய்கள், பொல்லாத வேலைக்காரர்கள், சுண்ணத்துக்காரர்கள் அப்படின்னு அவங்களை விரோதமா சொல்லிட்டு, அவங்க இல்லையா விருத்த சேதனம் உள்ளவர்கள், உண்மையான விருத்த இருதயத்தின் விருத்த சேதனம் பெற்றவங்க நம்ம தான், தேவனுடைய உண்மையான உடன்படிக்கையின் மக்கள் நம்ம தான், நம்ம மட்டும்தான் அப்படின்னு அங்கே வலியுறுத்துறாரு. யூதனானாலும் சரி, புறமதஸ்தனானாலும் சரி, சுவிசேஷத்தை கேட்டு மறுஜன்மம் அடைந்தானா அவன்தான் தேவனுடைய உண்மையான மக்கள். இது வந்து மோசேவுடைய அந்த சின்ன கத்தினால நடக்கிற ஒரு இது இல்லை, இது தேவனுடைய வல்லமையான ஆவியினாலையும் தேவனுடைய வசனத்தின் பட்டயத்தினாலையும் நம்ம இருதயத்தையே பொழந்து நமக்கு இருதய விருத்த சேதனம் நடந்திருக்கிறது. நம்ம தான் கடவுளுடைய மக்கள் அப்படின்னு அதை சொல்கிறார். அதனால தான் கிறிஸ்தவர்களுக்கு என்ன பேர், நாம தான் உண்மையான விருத்த சேதனம், அவங்க இல்லை, நம்ம தான் உண்மையான விருத்த சேதனம். அதை சொல்லி முடிச்சு அந்த உண்மையான விருத்த சேதனம் அடைஞ்சிருக்கிறோன்றதுக்கு என்ன அடையாளம், 3 அடையாளங்களை அவர் சொல்கிறார். ஒரு ஆணோ பெண்ணோ பையனோ பொண்ணோ உண்மையாக மறுஜன்மம் அடைந்து உண்மையாக தங்கள் கிருபையின் வேலை, ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு அற்புத வேலை அவங்க இதயத்தில் செஞ்சுருக்கிறாருன்னா 3 அடையாளங்கள் அவங்களுக்கு இருக்கணும் பாருங்களேன். இந்த 3 அடையாளங்கள் ஒரு அப்ரிவேஷன் வைக்கிற மாதிரி WRC, வர்ஷிப், ரிஜாய்ஸ், கான்ஃபிடன்ஸ். இதில் ஏதாவது ஒன்று இருக்கோன்னு இல்லை, இது 3 இருக்கணும். இது 3 காண்டி உங்கள் இருதயத்தில் ஏன் இருதயத்தில் இல்லைன்னா, நாம் ரட்சிக்கப்பட்டோன்னு சொல்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. ஏன்னா இப்போ தான் பார்த்துட்டோம் இல்லையா, மீடு சொல்லிட்டாரு, வெளிப்பிரகாரமாக நீ செய்கிற எந்த காரியமும் ஒரு போலி கிறிஸ்தவனும் செய்ய முடியும். நீ ஒரு கிட்டத்தட்ட கிறிஸ்தவன் தான், நீ உண்மையான ரட்சிக்கப்பட்ட. ஆனால் இந்த 3 அடையாளங்கள் தான், இதில் ஏதாவது ஒன்று எடுத்து ஒன்று இருக்குதுங்கன்னு இல்லை, இது 3 இருக்கும். உண்மையாக இருதயத்தின் விருத்த சேதனம் நடந்திருந்தால் இது 3 அவனுக்குள்ளே இருக்கும். இதை நம்ம டீட்டெயிலாக படிக்கணும், ரொம்ப அவசியம் இல்லைங்களா. எந்த அளவுக்கு நம்முடைய கிறிஸ்தவ அனுபவம் இந்த 3 அடையாளங்களுக்கு ஒத்து வருகிற மாதிரி இருக்கிறதோ, ஏற்றபடி இருக்கிறதோ, அந்த அளவுக்கு தான் நமக்கு ரட்சிப்பின் உறுதி இருக்க முடியும். புரியுதுங்களா? இல்லைன்னா நம்மளா ஒரு வஞ்சனை உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். கடைசி நாளில் போய் நீ யாருன்னே தெரியாதுன்னு போகிறார் ஆண்டவர். எவ்வளோ பெரிய ஆபத்து பாருங்களேன். அதான் நம்ம சோதித்தறியணும். ஓகே, இன்னைக்கு ஒன்றை தான் நம்ம கவர் பண்ணுவோம். முதலாவது அவர் என்ன சொல்கிறாரு, தமிழில் மேலே கீழன்னு இருக்குது, இங்கிலீஷ் படி சொல்கிறேன். நாமே ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து. உண்மையான மறுஜன்மம் நடந்திருந்துச்சுன்னா வெளிப்பிரகாரமான கிரியைகளை இல்லைப்பா, முதல்ல அது எங்கே தெரியும், அந்த மனுஷன் ஆவியினால் தேவனுக்கு ஆராதனை செய்து, முதல் அடையாளம். போலி கிறிஸ்தவர்கள் இதையும், நம்ம ஊர்ல எல்லாம் ஆராதனை தான், ஆராதனை ஆராதனை, தெருக்கு தெருக்கு ஆராதனை பாட்டுங்க, தெருக்கு தெருக்கு பாடல்கள், ஆராதனை. பவுல் சொல்றாரு பாருங்க, உண்மையான ஆராதனை எப்படிப்பட்ட ஆராதனை, ஆவியில் ஆராதனை செய்து, வர்ஷிப் காட், தேவனை ஆவியில் ஆராதனை. இதை கொஞ்ச நேரம் உங்க மனசுல சிந்திக்க பாருங்க. கேட்டமா போனமான்னு இல்லை, உங்கள் வாழ்க்கையை விவரிக்கும் போது, உங்களை யாராவது பார்க்கும்போது, அந்த மனுஷன் ஆவியில் ஆராதனை செய்கிறவர் அப்படின்ற மாதிரி நீங்கள் இருக்கிறீங்களா? இந்த வார்த்தை எவ்வளோ நமக்கு வினோதமாக இருக்கிறதோ அவ்வளவோ நமக்கு உண்மையான கிறிஸ்தவ அன்போ வினோதம் நினைக்க, நம்மளா ஒரு உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், ஆண்டவரே வேற சொல்லிக்கிட்டு இருக்கிறார். எவ்வளோ இந்த வார்த்தை இது தெரியுங்க எனக்கு என்னன்னு, இது என்ன அனுபவங்க, இது என் அனுபவத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குங்க அப்படின்னு எந்த அளவுக்கு சொல்கிறோமோ அப்போத்தான் நம்முடைய கிறிஸ்தவம் பேட்டன்ட் உண்மையான கிறிஸ்தவம். ஆவியில் ஆரா, தேவனை ஆவியில் ஆராதனை செய்கிறது. அவனுடைய செயல் என்ன, அவன் ஆராதனை செய்கிறவன். அந்த எந்த எந்த காரியத்தை, தேவனை, எதன் ஊடாக, ஆவியில். ஓகே, இதில் மூணு தன்மைகளை பார்க்கலாம். இதுக்கு வரலாற்று சூழ்நிலை, இதில் என்ன அடங்கியிருக்கு, ஆவியில் ஆராதனை செய்கிறது அது எப்படி வெளிப்படுதுன்னு பார்க்கலாம். இது வரலாற்று, ஏன் இந்த தான் பவுல் எடுக்கிறார்னா, அவர் பழையற்பாடு இந்த சூழ்நிலையில் பழையற்பாடு ஆராதனைக்கு ஒப்பிட்டு பார்க்குறார். இந்த யூதர்கள் வந்து நீங்கள் விருத்த சேதனம் செய்யணும், ஆடுகளை வெட்டணும், சடங்குகள் செய்யணும்னும் போது அவங்க வந்து பழையற்பாடு மக்களுடைய விசேஷமான ஆசீர்வாதம் என்ன தெரியுமா, தேவனுடைய உடன்படிக்கை மக்களாக யூதர்கள் வந்து உண்மையான மெய்யான தேவனை ஆராதிக்கிற ஸ்லாக்கி அவங்களுக்கு தான் இருந்துச்சு. இல்லைங்களா, உலகத்திலேயே ஒரு தேசம் தாங்கள் செய்கிற ஆராதனை முறையும் தங்களுடைய ஆலயமும் தங்களுடைய சடங்குகள்லாம் நேரடியாக பரலோகத்திலேருந்து வெளிப்பட்டது அப்படின்னா அது யூதர்களை தான் சொல்லணும். ஏன்னா ஆண்டவர் தான் அது செய்ய சொன்னார் இல்லைங்களா, பரலோகத்தின் மாதிரியை தான் வச்சு கொடுத்தார். அவங்களுடைய சடங்கு அவங்களுக்கு மட்டும்தான், ஒரு சடங்காச்சாரியத்தின் மூலமாக தேவனோடு எப்படி உறவு வச்சு கொள்றதுன்னு அவங்களுக்கு தான் கற்றுக் கொடுத்தார். அதை பற்றி ரொம்ப பெருமை, அதை பெருமையோடு சொல்லுவாங்க பவுல் பாருங்களேன். அந்த பெருமையுடைய பெருமையை உதைக்கிற மாதிரி வெளிப்பிரகாரமான சடங்காச்சாரிய ஆராதனையிலேயே பெருமை பாராட்டிட்டு இருக்கிற அந்த மக்கள் இப்போ இயேசு வந்த பிறகு உண்மையான விருத்த சேதனம் உள்ளவர்கள், உண்மையான ஆராதனை செய்யக்கூடியவர்கள் யார் தெரியுமா, அவங்க இல்லை, இன்னும் பழசியை பிடிச்சிக்கிட்டு இருக்கிற அவங்க இல்லை, நம்ம தான், நம்ம தான். நம்மளை பிடிச்சிக்கிட்டு பழைய ஆராதனைக்கு கூப்பிடுற அவங்க தப்பான போலி விருத்த சேதன அவர்கள். நாம் தேவனை ஆவியில் ஆராதனை செய்கிறோம். ஏன் பழையற்பாடு ஆராதனை எல்லாம் ஒரு அடையாளமாக கொடுக்கப்பட்டிருந்தது இல்லைங்களா, எபிரேயரில் போட்டிருக்கிற மாதிரி ஒரு குழந்தைங்க வளர்ந்து வரலன்னா அவங்களுக்கு ஒரு சொப்பெல்லாம் கொடுத்து பழக்க வைக்கிறோம், உலகத்தை பற்றியெல்லாம் சமையலை பற்றியெல்லாம் சொல்லி கொடுக்குறோம், ஒரு பிஸ்னஸை பற்றி. அதே மாதிரி அந்த காலத்தில் மக்கள் இன்னும் ரட்சிப்பின் அறிவில் வளராத குழந்தை நிலையில் இருந்தாங்க. அந்த குழந்தை நிலையில் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு அடையாளமாக கொடுக்கப்பட்டது தான் பழையற்பாடு சடங்குகள்லாம். அது புதிய ஏற்பாடு ஆவிக்குரிய உண்மையை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. இயேசு வந்து அதெல்லாம் நிறைவேற்றி முடிச்சுட்டு பரிசுத்தாவி அனுப்பி முழுமையான நிறைவேறுதல் ஏற்பட்ட பிறகு அவர் நம்ம இருதயத்தில் ருத்த சேதனம் செஞ்சு மறுஜன்மம் கொடுத்த பிறகு நாம் இப்போ தேவனை ஆராதிக்கிற உண்மையான விதத்தில் ஆராதிக்கும்படி செஞ்சிருக்கிறார். அதுக்கு அடையாளம் தான் பழைய ஏற்பாடு. அதனால தான் அதை அவர் சொல்கிறார், அவங்க செய்கிறதில்ல ஆராதனை. நம்ம உண்மையாக மறுஜன்ம அடைஞ்ச ஆளுக்கு முதல் அடையாளம் என்ன, அவன் ஆவியில் ஆராதனை செய்கிறவன். அந்த வார்த்தையை என்னங்க உங்களுக்கு மனசில் தோணுது, ஆவியில் ஆராதனை, தேவனை ஆராதனை செய்கிறதுனா முதலாவது என்ன புரிஞ்சுக்கணும், இது வெளிப்பிரகார காரியங்கள் அடங்கி இல்லை இல்லைங்களா, இது சரீர பிரகாரமான ஆராதனை இல்லை, இது விசுவாசத்தினால் செய்யக்கூடிய ஆராதனை. அந்த ஆவின்னு வரும்போதே வெளியில் ஒரு ஆலயம், ஒரு விக்கிரமோ, ஒரு அடையாளம், ஒரு படத்தின் அடிப்படையில் இல்லை, சில நேரங்களில் வெளியில் கண்ணா அப்படின்னான்னு கத்திக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு ரோமன் கத்தோலிக் ஃபிலோமினா சர்ச்சுக்கு போன உடனே உள்ளே போனால் ஒரே அமைதி, சத்தமே இல்லை. அங்கே அப்படியே இயேசு தொங்குற படம் இருக்கும். அப்படியே கண்ணை முடிக்கிட்டு ஆராதனை செய்யணும்னு, அது ஆவியில் செய்கிற ஆராதனையாக அந்த இடத்தின் அடிப்படையிலேருந்து வருகிற ஆராதனை, அந்த ஆலயத்தின் அந்த சூழ்நிலையினால் வருகிற ஆராதனை. அது இல்லை, ஆவியின் ஆராதனைனா வெளி சூழ்நிலைகளுக்கு அடிப்படையிலான ஆராதனை இல்லை, இது ஆவியினால் உள்ளார்ந்த விசுவாசத்தின் ஊடமாக வருகிற ஆராதனை. பாருங்களேன், உள்ளெல்லாம் ஒரு இடத்துல போய் ஒரு சூழ்நிலை, ஒரு இடம், இல்லை ஒரு இடங்களில் சடங்குனால ஒரு இடம் போய் மியூசிக்கில் போய் பார்த்துட்டு அந்த பாஸ்டர் அந்த ஸ்டேஜில் நின்று ஹல்லேலூயா ஆண்டவர் உங்களை அன்பு கூறுகிறார், எல்லோரும் கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவோமான், அதையெல்லாம் மனசில் அந்த மியூசிக்கை கேட்டு மியூசிக்கை அது ஆராதனை, அது ஆவியில் செய்கிற ஆராதனையா, அது வெளிப்பிரகாரமான, அது வெளியில் வந்த உடனே ஒன்றுமே இருக்காது. அந்த வெளிப்பிரகாரமான மியூசிக்கை கேட்டு மியூசிக் மயக்கத்தில் அவர் சொல்கிற வாய்ஸ்லலாம் கலங்கி போய் செய், அது ஆராதனையா? அது அது இல்லை ஆராதனை. வெளிப்பிரகாரமான சூழ்நிலையினாலேயோ கவர்ச்சினாலேயோ மியூசிக்னாலேயோ ஓசை மனிதனுடைய குரல்னாலேயோ ஊக்கப்படுகிறது இல்லை, இது ஆராதனை. இது ஆவியினால் விசுவாசத்தின் ஊடமாக செய்கிற ஆராதனை. அவங்க யூதர்ங்க தானே சொல்லிக்கிட்டு இருந்தா வெளியில் ஆலயத்துக்கு வா, அதை பண்ணு இதை பண்ணு, அதிலெல்லாம் இல்லை, இது ஆவியில் செய்கிற ஆராதனை, விசுவாசத்தின் ஊடமாக செய்கிற ஆராதனை. இது ஆவியானவர்னால் உந்தப்படுகிற சரீர உலக வெளிப்பிரகாரமான காரியங்களை கடந்து ஆவியின் மூலமாக செய்யப்படுகிற ஆராதனை. அது விசுவாசத்தின் மூலமாக தான் செய்யப்படும். அது அதுதான் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிற ஆராதனை. முதல் ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்தினது யார் பைபிளில்? ஆபேல் காயின். யாருடைய ஆராதனை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார்? காயினா? ஆபேலுடைய ஆராதனை. ஏன் ஆபேலுடைய ஆராதனை ஏற்றுக்கொண்டார் தெரியுமா? எபிரேயர் புக்கு சொல்லுது, அவன் விசுவாசத்தோடு ஆராதனை செய்தான், விசுவாசத்தோடு ஆராதனை செய்தான். காயின் அப்படி செய்யலை. ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிற ஆராதனை வெளிப்பிரகாரமான ஆடம்பரத்திலேயோ வெளிப்பான பாரம்பரியத்திலேயோ சடங்குனால ஏற்படுகிறது இல்லைங்க. வெளிப்பிரகாரமான ஒரு பெரிய விக்ரம் வச்சிருக்காரு, இயேசு தொங்குற மாதிரி வச்சிருக்காங்க, ஒரு படம் வச்சிருக்காங்க, அது பேர் விக்ர ஆராதனை. ஆவியில் செய்கிற ஆராதனை வெளிப்பிரகாரமான காரியங்களின் அடிப்படையில் இல்லை. நம்ம இங்கே வந்திருக்கிறோம், ஏன் இங்கே ஒரு விக்ரம் வைக்க மாட்டேன்றோம், ஒரு ஸ்டார் வைக்க மாட்டேன், ஒரு லைட்ஸ் எல்லாம் போட்டு ஒருத்தர் நாலு பேர் மியூசிக்கெல்லாம் போட்டு ஏன் மயக்க மாட்டேன்றோம்? ஏன்? இது விசுவாசத்தினால் செய்கிற ஆராதனையாக இருக்கணும் இல்லைங்களா. ஆவியானவர் ஏற்படுத்துகிற, நம்ம விசுவாசத்தோடு வந்திருக்கிறோம், எங்கே ரெண்டு மூணு பேர் கூடி இருக்கிறாங்களோ, என் வசனத்தை படிக்கிறாங்களோ, அங்கே நான் இருப்பேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதனால் விசுவாசம் உள்ளதாகத்தான் நம்ம இங்கே வரணும். ஆமாம், வெளிப்பிரகாரம் தான் பிரசங்கம் பண்ணுறோம், நானும் வந்து இங்கே நிற்கிறேன், ஜெபம் பண்ணுறோம், ஏன் இதெல்லாம் செய்கிறோம்? அவர் இதெல்லாம் செய்யும் போது நான் உங்களை சந்திப்பேன்னு சொல்லியிருக்கிறார், இதெல்லாம் சாதனமாக கொடுத்துருக்கிறார். அதனால தான் இங்கே வந்து அதெல்லாம் செய்ய பார்க்குறோம். ஆனால் நம்முடைய ஆராதனை எதில் இருக்குது? ஆவியினால் விசுவாசத்தின் ஊடமாக செய்கிற ஆராதனை. அது ஆவியில் செய்கிற ஆராதனை. முதலாவது அதில் விசுவாசம் இருக்கணும். ரெண்டாவது ஆவியின் கனிகள் என்ன? அன்பு முதலாவது இல்லைங்களா. பரிசுத்தாவி நம்மளை மறுஜன்மம் கொடுத்த உடனே அது அன்பின் அடிப்படையில் இருக்கணும். இருதயத்தின் விருத்த சேதனை செய்யும் போது நம் மனசில் முதல்ல கடவுள் மேலே அன்பு வரோங்க. உங்களுக்கு வருதா? கடவுள் மேலே பாசம், அன்பு தகப்பனாக வரும். எவ்வளோ சிறந்தவர், எவ்வளோ அன்பு என்ன செஞ்சிருக்கிறாருன்னு மோசே வந்து கடவுளுடைய மகிமையை பார்த்த உடனே என்ன பண்ணார்? அவருக்கு யாராவது சொன்னாங்களா முகம் குப்புற உழுவுணும்னு? கடவுளுடைய மகிமை அவரை கடந்து போகும்போது மனுஷன் திருத்திருத்தணும்னு அப்படியே சாஷ்டாங்கமாக கீழே விழுந்துட்டார். ஒரு மறுஜன்ம ஆன மனுஷனுக்கு கடவுளுடைய மகிமை அவன் ஆவிக்குரிய கண்களுக்கு முன்பதாக போகிறதுங்க. எவ்வளோ நல்ல ஒரு கடவுள், எவ்வளோ என் அன்பு செஞ்ச, என்ன மாதிரி சீர்கெட்ட பாவிக்கு என்ன மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சிருக்கிறாரேன்னு சொல்லி அவங்க கடவுள் மேலே மிகுந்த அன்பு வரோங்க. பார்க்க போல் எல்லாத்தையும் உள்ளடக்கிற மாதிரி ஆராதனை சொல்லியிருக்கிறாரு. அதில் விசுவாசம் இருக்குது, விசுவாசத்தோடு செய்கிற ஆராதனை. அதில் அன்பு இருக்குது, ஆவின் கனி அன்பு. அன்பு உங்களுக்கு இருக்குதா? யோசிச்சு பாருங்களேன். அன்பில் ஆண்டவர் என் இருதயத்தில் முதல்ல எனக்கு மறுஜன்மம் ஆகும்போது நான் யோசிச்சு பார்க்குறேன், பொங்கி வருகிற அன்பு, என்னால் தாங்கவே முடியாத அன்பு. கடவுளை பற்றி எத்தனை விருப்பத்தக்க சிந்தனைனா எனக்கு பாடணும்னு இருக்கும், அவர் தாங்கவே முடியாது, சந்தோஷத்தில் பாடணும்னு இருக்கும். பாட்டு தெரியாது எனக்கு. என்னுடைய ரட்சிப்பின் அனுபவம் எனக்கு முதல்ல அனுபவம் வந்துருச்சு, அதுக்கப்புறம் இது தான் அதுக்கு பேருன்னு அப்புறம் தான் கற்றுக்கிட்டேன் நான். அதெல்லாம் முதலே தெரியாது. நீங்களாம் சின்ன பசங்க இப்பெல்லாம் கற்றுக்கிட்டு வரீங்க, அனுபவம் வரும்போது தெரியும், ஓ இதுதான் பாஸ்டர் சொன்னாரா, எனக்கு யாரும் சொல்லியும் கொடுக்கல, ஒன்றும் இல்லை, அனுபவம் ஆயிடுச்சு. அப்புறம் தான் கற்றுக்கிட்டேன். எனக்கு ஒரே அன்பு ஆண்டவர் மேலே, ஒரே ஆசை அவர் மேலே. எனக்கு சர்ச்சுக்கு போனான்னு யாரும் சொல்லி கொடுக்கல எனக்கு, தெரியுங்களா உங்களுக்கு? சர்ச்சுக்கு போனான்னு கூட தெரியாது, ஆனால் எனக்கு ஆசை சர்ச்சில் போய் உக்காந்துருக்கணும்னு ஆசை. ஏன் வந்துச்சு அந்த ஆசை? எல்லாம் மலையாளம் பேசிக்கிட்டு இருப்போம், ஒரு மலையாளம் கூட்டம் இருந்துச்சு, வேறு எங்கேயோ சர்ச்ச தெரியாது, அங்கே போய் உக்காந்துக்கிட்டு இருப்பான், அவன் சொல்கிறது ஒன்றும் புரியாது, அங்கே போய் உக்காந்துக்கிட்டு இருப்பேன். ஆசை, ஆண்டவர் மேலே அன்பு, ஒரு தகப்பன மாதிரி அவர் மேலே இருக்கிற ஆவியின் கனியான அன்பு இருக்கும்போது, அவர் மேலே மிகுந்த மெச்சிப்பு இருக்கும்போது, ஆவியின் கனி மற்றது என்ன? சந்தோஷம். நீங்களா சந்தோஷம் பயங்கரமாக இருக்கும், சமாதானம் இருக்கும். அதெல்லாம் வரும்போது அதெல்லாம் எப்படி வெளிப்படுது? அந்த சந்தோஷம் சமாதானம்லாம் கொடுத்தவரை ஆராதிக்கணும்னு வெளிப்படுது, இல்லைங்களா? ஆவியில் ஆராதிக்கணும். அவருக்கு போய் ஒரு கல்லை வச்சு பாருங்களேன், இது என்ன காட்டுது? ஒரு மனுஷன் எப்படி ஆராதிக்கிறான்றத பொறுத்து தான் அவன் உண்மையாக ரட்சிக்கப்பட்டானா இல்லையான்னு காட்டுது, இல்லையா? இல்லைங்களா? நம்ம ஊர்லலாம் இப்போது எல்லாம், நான் போன வாரம் படிச்சுக்கிட்டு இருந்தேன், ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கிறான், இந்த பார்லெல்லாம் லைட் இருக்குது பாருங்கள், ரெட்டு க்ரீனு ப்ளூ லைட் இருக்குது பாருங்கள், அதுதான் பரலோகத்தில் இருந்த லைட்டான். இந்த பார் காரங்கெல்லாம் எடுத்து போட்டுக்கினாங்களாம், போட்டுக்கிட்டு புகையெல்லாம் விட்டுக்கிட்டு பார்ல வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை நம்ம சபைக்கு கொண்டு வரணும், சபையில் ரெட்டு ப்ளூ லைட் எல்லாம் போட்டு புகையை விட்டோன்னா நம்ம பரலோக ஆராதனையாக இருக்கும், அப்படியே பரலோகத்தில் இருக்கிற மாதிரி ஆராதனை இருக்கும். இது என்ன காட்டுது? பரிசுத்தாவி எவ்வளோ கொஞ்சம் கூட இல்லைன்னு காட்டுது, இல்லைங்களா? எவ்வளோ பயங்கரம் அது பாருங்களேன். முதலாவது இது ஆவி, ஆவியில் விசுவாசத்தில் செய்கிற அன்பு, இது வந்து எப்படி வெளிப்படும்னா, தனிப்பட்ட ஆவியில் ஆராதனை வந்து தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம ஆண்டவரை எவ்வளோ ஆராதிக்கிறோன்றதில் நமக்கு வெளிப்படும். ஆண்டவருக்கு அவரோடு இணங்க, அவரோடு ஆராதிக்கிற, அவர் கொடுத்த சாதனங்களாகிய வேத வசனமோ ஜபமோ பாடலோ ஆராதனையோ மற்றவங்கக்கிட்ட ஆண்டவர்கிட்ட பேசுகிறத பற்றி தான் இது வெளிப்படும், வெளியில் அது தான் வெளிப்படும். ஆனால் உள்ளுக்குள்ளே ஆவியில் ஆண்டவர் ஆராதிக்கிற ஒரு குணம் இருக்கே, அதுதான் மறுஜன்மான முதல் அடையாளம். உங்களை யோசிச்சுக்கங்க, இந்த அடையாளம் இருக்கா? இதான் சொல்கிறார் பேட்டன், இதை காப்பி பண்ண முடியாது யாரும், இது யாருக்கிட்டையும் காப்பி ஆக முடியாது, இது உண்மையான மறுஜன்ம விருத்த சேதனம் ஆனவனுக்கு தான் இது இருக்கும். உள்ளுக்குள்ளேயே அவனுக்கு ஒரு பாடு இருக்கும், ஒரு பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கும், ஆனந்தம், ஆண்டவர் ஆவியில் ஆராதிச்சுக்கிட்டு இருப்பான். ரெண்டாவதாக அது எப்படி வெளிப்படும்? அப்படிப்பட்ட மக்கள் ஆவியோடு உண்மையோடு சபையாக கூடி வந்து ஆராதிப்பாங்க. பாருங்களேன், நம்ம சொன்ன மாதிரி நமக்கு யாரும் சொல்லணும்னு இல்லை, என் சர்ச்சுக்கு வரலன்னு கேட்கணும், என் சர்ச்சுக்கு போனோன்னு ஆசை இருக்கும் அவனுக்கு, ஆண்டவருடைய மக்களோடு ஆராதிக்கணும்னு. இப்படிப்பட்ட தேவனுடைய உடன்படிக்கையின் மக்கள் வரும்போது பரிசுத்தாவினுடைய பிரசன்னம் அங்கே இருப்பதனால அங்கே ஒரு விக்ரமோ ஒரு கல்லோ தேவையில்லை, இல்லைங்களா? ஆவியானவர் சொல்லி இருக்கிறாரு, அங்கே வந்து ஆயிரக்கணக்கான பலிகள் பல ஏற்பாடு மாதிரி கொடுக்க வேண்டியதில்லை. நம்ம விசுவாசத்தோடு இயேசு கொடுத்த ஒரே பலியினால தேவன்கிட்ட நம்ம சேர முடியும். அவர் ஆசாரியராக பலியாக இருப்பதனால், நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறதுனால, விசுவாசம், அவர் விசுவாசத்தில் நம்பி ஆண்டவர் நம்ம ஆராதனை ஏற்றுக்கொள்ளுகிறாருன்னு அவர் ஆராதிக்க வருகிறோம். அவர் நம்முடைய தீர்க்கதரிசியாக இருந்து நம்மளோடு பேசுகிறாருன்னு ஆறா, அதெல்லாம் விசுவாசத்தை தான் செய்ய முடியும். பாருங்களேன், மற்ற அந்த ஆவியின் கனிகள்லாம் அங்கே தான் இருக்க முடியும், இல்லைங்களா? அன்பு, தேவன் மேலே இருக்கிற அன்பு, தேவன் மேலே இருக்கிற சந்தோஷம், அவர் கொடுக்குற சந்தோஷம், சமாதானம். ஏங்க நம்ம பாட்டு பாடுறோம்? என் பாட்டு பாடுறது ஒரு பாரம்பரியமா, போர் அடிக்கக்கூடாதுன்னு பாட்டு பாடுறோமா? நம்ம இருதயத்தில் இருக்கிற ஆவியின் ஆராதனையை, ஆண்டவர் மேலே இருக்கிற அன்பையும் சந்தோஷத்தையும் வெளிக்காட்டுறதுதான் பாட்டு, வெளிக்காட்டுறதுதான் பாட்டு. தேவனுடைய வசனம் வாசிக்கப்படும் போது ஆண்டவருடைய அன்பை உணர்றோம், எவ்வளோ கலக்கத்தோடு வந்திருப்போம், ஒரு சமாதானத்தை உணர்றோம், ஒரு சந்தோஷத்தை உணர்றோம். இதெல்லாம் எங்கே வருது? ஆவியானவர் ஆவினால் ஆராதிக்கிறதுனால தான். இதெல்லாம் போய் அந்த பொம்மை இருக்கும்போது அந்த சிலுவையை போய் பார்த்துக்கிட்டு அப்படியே சமாதானமாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து ஒன்றும் நடக்காது, சரிங்களா? இது வெறும் இங்கே சண்டே செஞ்சுட்டு போகிறதோடு நடக்கிறது இல்லை, ஆவியில் ஆராதிக்கிறது. உண்மையாக ஆண்டவர் ஆவியில் ஆராதிச்சுட்டு போனோன்னா அது வாழ்க்கையில் நமக்கு பாதிப்பு ஏற்படும், இல்லைங்களா? அது வாழ்க்கையில் ஆண்டவருடைய, ஆண்டவரோடு நெருங்கி இருக்கணும், அவர் வசனத்தை படிக்கணும், ஜபிக்கணும். ஒருத்தர் சொல்கிறாரு, நம்ம சண்டே ஆராதனை மற்ற ஆறு நாளை பாதிக்கலைன்னா அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரை ஆவியில் நம்ம ஆராதிக்கலைன்னு அர்த்தம். சும்மா வந்துட்டு போனோம் அவ்வளோதான், ஞாயிற்றுக்கிழமை சடங்குக்கு வந்துட்டு போனோம், ஆனால் உண்மையாக ஆண்டவர் ஆவியில் ஆராதித்தோம் சண்டே, மற்ற ஆறு நாளும் அதனோட பாதிப்பு இருக்கும், பாதிப்பு இருக்கும். ஒரு கிறிஸ்தவனுடைய ஒரு ஞாயிற்றுக்கிழமை செஞ்சுட்டு போகிறதில்லை அவன் ஆறான்னு, உண்மையான மறுஜன்மம் அடைந்தவன் அவன் வாழ்க்கையே ஆராதனையாக இருக்கும்படி பார்த்துக்குவான். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை ஆராதிக்க பார்ப்பான், அவருக்கு பிரியமாக வாழணும், அவருக்கு பிடிச்ச மாதிரி வாழணும், அவருக்கு விருப்பம் இல்லாது செய்யக்கூடாது, பாவத்தை தவிர்த்துக்கணும். இதெல்லாம் என்ன? இதெல்லாம் ஆராதனை தான், ஆவியில் ஆராதிக்கிறவன் தான் அவன். ஏன் அவன் பாவம் செய்யா பார்க்க, ஏன் அவன் பாவம் செய்யாமல் இருக்கணும்னு பார்க்குறான். இவ்வளோ அருமையான ஆண்டவர், இவ்வளோ நேசிக்கிற ஆண்டவர், இவ்வளோ எனக்கு சந்தோஷம் கொடுக்குற, சமாதானம் கொடுக்குற, அவரை நான் ஏன் துக்கப்படுத்தணும்? அதுக்கு பாவத்தை தவிர்த்துக்கிட்டு அவருக்கு பிரியமாக வாழ பார்க்குறது. ஆவியில் ஆராதனை, அவன் குணம் இதாங்க, அவன் கேரக்டர் இதாங்க, அவன் காப்பி பண்ண முடியாத குணம் ஆவியில் ஆராதனை. இதை தான் ஒரு நிறைவேற்றும்படி அந்த சமாரியன் பெண்ணுக்கிட்ட ஆண்டவர் சொன்னார். என்ன சொன்னார்? தேவனை ஆராதிக்கிறவங்க எப்படி ஆராதிக்குவாங்க? அவ சொல்லிக்கிட்டு இருந்தா, நீங்க இறுதி யூதர்கள் எருசலேமில் ஆராதிக்கணும்னு சொல்றாங்க, நாங்க இந்த மலையில ஆராதிக்கிறோம்ன்றாங்க, எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், புறமதஸ்தர் எல்லாத்தையும் சேர்ந்துகிட்டு அவங்க குழப்பமான ஆராதனை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆண்டவர் அதை பார்த்து சொல்ற, அம்மா, யோவான் 4:23 ஒரு காலம் வரப்போகிறது, இந்த மலையிலயோ இல்லை எருசலேம்லயோ இல்லை, உண்மையா ஆராதிக்கிற தேவன் பிதாவை ஆராதிக்கிறவங்க ஆவியோடு சத்தியத்தோடு ஆராதிப்பாங்க. இப்படிப்பட்ட ஆராதனையே பிதா நாடுகிறார். இதுதான் அவருக்கு விருப்பம், இந்த ஆராதனை தான். ப்ளூ ரெட் லைட் போட்டுக்கிட்டு ஸ்தோத்திரமாண்டவரே சொல்லிக்கிட்டு இருது இல்ல, ஆவியில் ஆராதிக்கிற மக்கள் அவங்கள தான் அவர் நாடுறார். பாருங்களா, சரீர பிரகாரமான காரியங்கள்ல வர்றது இல்ல. அது மாத்திரம் நம்ம இஷ்டத்துக்கு செய்யற ஆராதனை இல்ல. ஆண்டவர் தன்னை ஆராதிக்கணும்னு சொன்ன தேவன் அந்த ஆராதனைக்குள்ள என்ன இருக்கணும்னு சொல்லி இருக்கிறார். அவர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அவர் சத்தியத்தின்படி அவர் ஆராதிக்கணும் இல்லைங்களா. அந்நிய அக்கினி எதுவுமே சேர்க்கக்கூடாது. இது ஏன் அது ஆண்டவர் 24 ஏன் இதுதான் ஆண்டவருக்கு பிடிக்கும்? தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை ஆராதிக்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதி. அவருடைய இயற்கை கேட்டபடி அவர் ஆராதி, வேற யாராவது கல்லை ஆராதிக்கணும்னா வேற எப்படியாவது ஆராதிச்சுட்டு போ. இந்த உண்மையான தேவன் ஆராதிச்சா இந்த ஆவியோடு ஆராதித்தா ஏற்றுக்குவார். ஹல்லேலூயா. அவங்க வச்சிருக்கிற இயேசுவே வேற இல்லைங்களா, ரோமன் கத்தோலிக் வச்சிருக்கிற இயேசுவை வேற. உண்மையான இயேசுவை, உண்மையான ஆவி உள்ள தேவன் ஆராதிக்கணும்னா அவரை ஆவியோடு ஆராதிக்கும் போது தான் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார். பாருங்களேன், இதான் உண்மையான மறுஜன்மம் அடைஞ்ச மகனுக்கு. இந்த உலகத்தில் சொன்ன மாதிரி எல்லாரும் ஆராதிக்கிறவங்க தான், அவங்களுடைய ஆராதனைலாம் ஆவியினால் தூண்டப்பட்டதில்லை, விசுவாசத்தினால வர்றதில்லை. சில பேருக்கு கலாச்சாரத்தினால, பாரம்பரியத்தினால, பழக்கத்தினால, சுயநீதினால சில பேர் அப்படியே ரெக்கைய விரிக்கிறதுக்கு ஓடுவாங்க. அந்த பரிசுத்த மாதிரி, நான் எவ்வளோ நல்லவன் ஆண்டவரே, ஞாயிற்றுக்கிழமை ஆனால் பாருக்கு போகிறதில்லை, சர்ச்சுக்கு வர ஆண்டவரே, அதெல்லாம் ஆராதனை இல்லை. சில பேர் தங்க பாவத்தை செஞ்சது பரிகாரம் தேடுறதுக்கு ஆராதனைக்கு போவாங்க இல்லைங்களா. சில பேர் ஆசீர்வாதம், சர்ச்சுக்கு போனால் ஆசீர்வாதம், ஆசீர்வாதம் கிடைக்கும், சர்ச்சுக்கு வரலவங்களுக்கு எப்படி ஆசீர்வாதம் கிடைக்கும், அதுக்கு போவாங்க சர்ச்சுக்கு. ஆனால் உண்மையான தேவனால் பல காரியங்களுக்கு போகிறாங்க, அதெல்லாம் ஆராதனை இல்லை. உண்மையாக மறுஜன்மம் அடைஞ்சவன் ஏன் போகிறது? அவன் ஆவியில் ஆராதிப்பதுனால். பாருங்களேன், இன்னொன்று இதுக்கு ரிவர்ஸாக ஒன்று புரிஞ்சுக்கணும். உண்மையான விருத்த சேதனை அடையாத ஒரு மனுஷனும், மறுஜன்மம் அடையாத ஒரு மனுஷனும் தேவனை இப்படி ஆவியில் ஆராதிக்க முடியாது. பார்த்தீங்களா, ஏன்? இயற்கையாக அவன் இருதயத்துக்கு ஆண்டவர் மேலே எந்த உணர்ச்சியும் கிடையாது, ஆண்டவரை வெறுக்கிறவனாக இருக்கிறான், வெறுக்கிறவனாக இருக்கிறான். வேதத்தில் போட்டிருக்கிற மாதிரி மறுஜன்மம் ஆகாத இயற்கை மனுஷனுக்கு சிலுவையின் பிரசங்கம் பைத்தியமாக இருக்கும், பைத்தியமாக இருக்கும். சில பேர் கிறிஸ்தவர்கள்னு வாங்க, 50 வருஷம் 60 வருஷம்னு அவங்க எவ்வளோ சீர்கெட்டவங்கன்னு நம்ம சபைக்கு கூப்பிட்டு வந்து பாருங்களேன். இங்கே உட்காரத்துக்கே அவங்களுக்கு பிடிக்காது, கவனிச்சிருக்கிறீங்களா? இங்கே உட்காரத்துக்கே அவங்களுக்கு பிடிக்காது. ஏன் பிடிக்காது? இங்கே ஆண்டவருடைய வார்த்தையின்படி, அவருடைய சத்தியத்தின்படி ஆராதிக்கும் போது அவங்களுக்கு விசுவாசம் இல்லாததுனால, உண்மையான அன்பு அன்பு இல்லாததுனால, அவங்களுக்கு ஏதாவது ஒரு விக்ரம் இருக்கணும், ஒரு மியூசிக் ஓடணும், இல்லைனா ஒரு கோமாளி மாதிரி ஒரு பாஸ்டர் அங்கேயும் இங்கேயும் நடந்துக்கிட்டு ஒரு ட்ராமா பண்ணிக்கிட்டு ஜோக்கில் பண்ணிக்கிட்டு சிரிக்க வச்சுக்கிட்டு இருக்க ஒரு கோமாளி வேணும். அப்போ தான் அது ஆராதனை. இந்த வசனத்தை கேட்கணும், ஆண்டவருடைய வார்த்தையை சிந்திச்சு விசுவாசத்தோடு அவர் வசனத்தை, அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்? மறுஜன்மடையாத இருதயம். அவங்க ஆவியில் ஆராதிக்கவே முடியாது, ஆவியில் ஆராதிக்கவே முடியாது. சோகம், இதுதான் நம்ம நாட்டில் பயங்கரமாக இருக்குது. ஓகே, இதோடு நம்ம முடிக்கலாம். இந்த முதலாவது அடையாளத்தை பார்த்துருக்குறோம். இப்போது 2-3 அடையாளங்களை நமக்கு அடுத்த வாரம் இல்லை, அதுக்கு அடுத்த வாரம், அடுத்த வாரம் கம்யூனியன் இருக்குது, அதுக்கு அடுத்த வாரம் தொடர்ந்து இதை பார்ப்போம். 2 பாடங்களை வண்டி நம்ம படிச்சுட்டு போகலாம். ஒரு எச்சரிக்கையான ஒரு எச்சரிக்கையை நம்ம மனசில் எடுத்துக்குவோம். எச்சரிக்கையே பிடிக்காதுன்னு இருந்தால் கடைசி எச்சரிக்கை தான் உங்களுக்கு வரும், அந்த நேரத்தில் ஒன்றும் பண்ண முடியாது. இது எச்சரிக்கையாக நீங்கள் எடுத்துக்கிறீங்களா? நான் எடுத்துக்கிறேங்க. இந்த எச்சரிக்கை வரும்போதுங்கிறது ஏன் எப்படி பதில் கொடுக்குது? என்னங்க பாஸ்டர், 30 வருஷமாக கிறிஸ்தவனாக இருக்கிறோம், இப்போ போய் யோசிக்க சொல்கிறீங்களா? நான் 50 வருஷம் கிறிஸ்டியனு, இப்போ போய் நான் ஒரு விசுவாசியான்னு யோசிக்க சொல்கிறீங்களா அப்படின்னு இருந்துச்சுன்னா உங்கள் இருதயம் உங்களை ரொம்ப வஞ்சிக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா எவன் உண்மையாக ரட்சிக்கப்பட்டானோ, ஒரு இயேசு வந்து அந்த சீசர்களை பார்த்து உங்களில் ஒருத்தன் காட்டி கொடுப்பானோ, யாராவது சொன்னானா 3 வருஷம் எல்லாத்தையும் விட்டு வந்திருக்கோம் என்னங்க எங்களை எப்படி போய் கேட்குறீங்கன்னு இல்லையே, எல்லாரும் என்ன சொன்னாங்க, நானா? இங்கே ஒவ்வொருத்தரும் அப்படித்தான் யோசிக்கணும். ஒருவேளை நான் கிட்டத்தட்ட கிறிஸ்தவனா, என்கிட்ட உண்மையான அடையாளம் இல்லாமல் நான் ஒருவேளை இது வெளிப்பிரகாரமான காரியங்களை வச்சுக்கிட்டு, ஒரு மனசாட்சியின் காரியங்களை வச்சுக்கிட்டு உண்மையான இதயத்தின் விருத்த சேதனம் ஆகாதவனா? யோசிச்சு பாரு நானா? அது ரொம்ப நல்லதுங்க. ஆராய்ந்து பார்க்குற குணம் இருந்தாவே நல்ல அடையாளம் அது. ஒருத்தனும் அவர் சொல்கிறார் மீது ஆராயாதவன் ஏன் ஆராய மாட்டானா, அவன் போலித்தனோன்னு அவன் மனசாட்சிக்கு தெரியும், அதனால் அவன் உள்ளே பார்க்குறதுக்கே விரும்ப மாட்டான். அதனால தான் ஆராயாததே ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு அடையாளம்ன்றார். ஒரு உண்மையான விசுவாசி தான் தன் இருதயத்தை பார்க்க முடியுமா, ஆராயறதுக்கு இடம் கொடுப்பானா, மற்றவன் கொடுக்க மாட்டான். ஏன் போலித்தனத்திலேயே வாழ்ந்துக்கிட்டு வந்துட்டான், அந்த போலித்தனத்தை திறந்து பார்க்கறதுக்கு அவனுக்கு விருப்பம் இல்லை. எவ்வளோ சோகம், எவ்வளோ ஆபத்து, அவர் தொடர்ந்து ஒரு காரியங்களை சொல்கிறார். அதை யோசிச்சு பாருங்கள், அதை உங்களை ஆராயறதுக்கு சொல்கிறேன். ஏன்னா ஒரு கிறிஸ்தவன் இல்லாதவன், கிறிஸ்தவன் இல்லைன்னு தெரிஞ்சவன் கூட கடவுளுடைய மறுஜன்மம் அடைஞ்சிருவானா? ஆனால் சுய வஞ்சனையில் வாழுகிறவன் அந்த மறுஜன்மத்தின் கிருபையை பெறாதபடிக்கு தன் துணிகரத்திலேயே அதை தடை பண்ணி கொண்டிருப்பான். யோசிச்சு பாருங்க, இந்த வஞ்சனை வந்து எந்த பெரிய பிரசங்கம் வந்தாலும், நரகத்தை பற்றி பாவத்தை பற்றி எந்த பயங்கரமான பிரசங்கம் வந்தாலும், அவன் மனசாட்சியை இந்த வஞ்சனை வந்து சமாதானப்படுத்திக்கிட்டே இருக்குமா? ஏன், நீ தானே ஒரு கிட்டத்தட்ட கிறிஸ்தவன், நீ உனக்கெல்லாம் இது நடக்காது, உனக்கெல்லாம் நடக்காதுன்னு சொல்லிக்கிட்டு அவனை மனசாட்சி சமாதானம் பண்ணிக்கிட்டே அவனை ஏமாத்திக்கிட்டே இருக்குமா? என்ன பிரசங்கம் பயங்கரமாக வந்தான். இப்படிப்பட்டவர்கள் தான் பரிசுத்தாவிக்கு விரோதமாக செய்கிற பாவத்தை செய்கிறவர்கள், மரணத்துக்கு ஏதுவான பாவத்தை. ஏன், இத்தே பெரிய வெளிப்பாடு ஆண்டவர் வெளிப்படுத்தி இருந்தோம், தன்னுடைய இருதயமே மாறாமல் சுய வஞ்சனையில் வாழுகிறானா, என்ன அர்த்தம்? அவங்க தானே பரிசுத்து, பரிசுகிறவங்க தானே செஞ்சாங்க. நாங்கள்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் நினச்சிக்கிட்டு எல்லா வெளிப்பாடு கொடுத்தாலும் அவங்க இருதயம் கடைசி வரைக்கும் மாறலையே. நீங்கள் அப்படி இருக்கிறீங்களா? கடவுளுடைய வேலையை தடை பண்ணுற ஒரு எட்வர்ட்ஸ் சொல்கிறாரு, நம்முடைய மனது பிரகாசிப்பிக்கிறதுக்கு காரணமே நம்ம சீஷர்கள் ஆகிறதுக்கு நிற்க வச்சிடும். ஒரு 10 வருஷம் படித்தோமா எல்லாம் தெரிஞ்சிடும் எனக்கு, இப்போ எல்லாம் எனக்கு தெரியாது. சொன்னாலும் தெரியும், தெரியறதுனால ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையா? அந்த தெரிஞ்ச விஷயம் உங்கள் இருதயத்தை எவ்வளோ பாதித்து உன்னை மாற்றிருக்கு, அப்போத்தான் நீ தெரிஞ்சுக்கிட்ட. அது தெரிஞ்சுக்கிற வரைக்கும் திருப்பி திருப்பி படிக்கணும், நீ சீசனாக இருக்கணும். சில பேர் 10 வருஷம் சீசனாக இருந்தது போதும், இனிமேல் எல்லாம் தெரிஞ்சிருச்சு, அதனால தான் அவங்க மனது பிரகாசிப்பதிலே வர்றதில்லைன்ற. ஏன்னா தலை அறிவு துணிகரத்தை கொடுக்குங்க. நமக்கு ரொம்ப தெரிஞ்சிச்சுன்ற அறிவு வந்துச்சுன்னா போச்சு, இதுக்கு மேலே மனது பிரகாசிப்பிக்காதான். அப்படிப்பட்டவங்க துணிகரங்களுக்கு நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. இவங்க தான் இவங்களுடைய நரக தண்டனை, இவங்க ரொம்ப விசுவாச துரோகத்தில் செய்கிறதுக்கு ரொம்ப ரெடியாக இருப்பாங்களாம். ஏன்னா உண்மையாக ரட்சிக்கப்படாது, அவங்க விசுவாச துரோகத்தில் தான் போயிடுவாங்க, என்னைக்காவது விழுந்துருவாங்க. இவங்க நரகத்துக்கு போகும்போது இவங்களுடைய தண்டனை மாபெரும் பெருசாக இருக்குமா? ஏன்னா எந்த அளவுக்கு நமக்கு அறிவுக்கு தெரியுதோ அந்த அளவுக்கு நம்ம இதயம் மாறலைன்னா நம்ம அறிவுக்கு ஏற்றபடி தான் நம்முடைய நரக தண்டனை. எவ்வளோ பயங்கரம் பாருங்களேன். இதெல்லாம் சிந்திச்சு பாருங்கள், கிட்டத்தட்ட கிறிஸ்தவனாக இருக்கிறத விட ஆபத்து சோகம் வேற கிடையாது, பெரிய ஆபத்து. ரெண்டாவது உங்களை சோதிச்சு பாருங்க, உண்மையை சரிங்க நான் மறுஜன்மம் அடைஞ்சவங்க அப்படின்னு நீங்க சொன்னா, உண்மையான விருத்த சேதனை எனக்கு அடைஞ்சிருக்குன்னா பவுல் சொல்லுகிற இந்த முதல் அடையாளம் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒத்துப்போகுது? தேவனை ஆவியில் ஆராதிக்கிறவர்கள் எந்த அளவுக்கு ஒத்துப்போகுது? ஆண்டவர் நம்மளை ரட்சிப்பதே முதல் காரணம் எதுக்கு? அவர் ஆராதிப்பதற்கு தான். அவர் மேலே அன்பும் சந்தோஷமும் அவர் மேலே பற்றுதலோ வந்து அதை வெளிப்படுத்துறது தான் ஆராதனை. உங்களுக்கு தேவன் மேலே அன்பு இருக்கா, சந்தோஷம் இருக்கா, பற்றுதல் அவருடைய சமாதானம் இருக்கா? அந்த ஒரு ஃப்ரேஸ் இன்னைக்கு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க, உங்கள் கூட தங்க வைங்க. அதை நான் தேவனை ஆவியில் ஆராதிக்கிறவனா, தேவனை ஆவியில் ஆராதிக்கிறவனா, அது என் வாழ்க்கையில் பிரதிபலிக்குதா, தனிப்பட்ட வாழ்க்கையில் பிரதிபலிக்குதா? பப்ளிக்காக ஆராதனையின் பேரில் வந்து செய்கிறதுனால ஆராதனை இல்லைங்க, இது ஒரு குணம். இது ஒரு விசுவாசிக்கு, மறுஜன்மமானவனுக்கு, ரத்த சேதனம் அடைஞ்சவனுக்கு இருக்கிற ஒரு குணம் இது. அந்த குணம் உங்களுக்கு இருக்கா? ஆவியில் ஆராதிக்கிறவர்களா உங்கள் வாழ்க்கையில்? இயேசு சொல்லியா உங்கள் அறையை பூட்டிக்கட்டு ரகசியத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி கூப்பிடுங்கன்னு சொன்னாரே, நீங்கள் அந்த மாதிரி ஆவியில் ஆராதிக்கிறவங்களா? ஏன் உங்கள்கிட்ட மாரடிச்சுக்கணும் பைபிளை படிக்க வைக்கிறதுக்கு? ஏன் உங்களுக்கு ஜபிக்கணும்னு சொல்கிறதுக்கு அவ்வளோ சொல்லணும்? ஏன் அதெல்லாம் நடக்கல? ஒருவேளை இது நடக்காமல் இருக்கலாம், ஆவியில் ஆராதிக்கிறவர்களாக நீங்கள் இல்லாமல் இருக்கலாம், இந்த அடையாளம் உங்களுக்கு இல்லாதனால தான் இவ்வளோ இந்த சபையில் கஷ்டம், பைபிளை படிக்க வைக்கிறதுக்கு வம்பு பண்ணணும், ஏன் இதெல்லாம்? ஆவியில் ஆராதிக்கிறவங்களுக்கெல்லாம் இயற்கையாக வர வேண்டியது ஆச்சு, அது ஆசை வரணுமே. ஆண்டவர் டெய்லி துதிக்கிற ஆசை, நன்றி, இருதயம் ஆராதிக்குதா? அந்த அடையாளம் இல்லைன்னா, அந்த அடையாளம் பலவீனமாக இருந்துச்சுன்னா டேஞ்சர் சிக்னல். ஒருவேளை நீ கிட்டத்தட்ட கிறிஸ்தவனா காலத்தை ஓட்டுகிறாய், ஏமாறப்போற நித்திய. ஓகே, சண்டே வந்துட்டோம், வெளிப்பிரகாரமாக ஜபம் பண்ணுறோம், ஆராதனை வசனத்தை கேட்குறோம், வேதத்தை படிக்கிறோம், அது ஆவியில் செய்கிறோமா? யோசிச்சு பாருங்க, ஆவியில் செய்கிறோமா? ஒரு பாட்டை பாடுறோம், ஒரு பாட்டை பாடும்போது அந்த பாட்டினுடைய உண்மையை நம்ம உணர்றோமா ஆவியில்? ஆவியில் விசுவாசத்தோடு இயேசுவை பற்றி சொல்கிறோம்னா, பரலோகத்தில் இருக்கிற இயேசு ஆவியின் பரிசுத்த ஆவியினால் காண முடியாத தேவனை நம்ம நேசிக்கவோ, அவர் தரிசனம் காணவோ நமக்கு உதவி செய்கிறாரா? ஒரு ஆராதனை வெறும் பாடலோடு முடிச்சு போகுதா? யோசிச்சு பாருங்க. ஒரு பிரசங்கத்தை கேட்குறோம், வெறும் அந்த மனுஷன் தேவதூதனை வச்சு, பாஸ்டர் பாலா சொன்ன தேவதூதனை வச்சு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். ஆண்டவர் என்ன பண்ணிட்டார், என்ன மாதிரி பாவியை தான் வச்சார், எவ்வளோ பலவீனங்கள் உலர் அந்த மாதிரி தான் வச்சிருக்கிறார். ஆனால் ஆண்டவர் வச்சிருக்கிறார், அந்த போதகரை கடந்து இவர் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறவராச்சே, இது ஆண்டவருடைய பரலோகத்திலேருந்து தேவன் இவர் மூலமாக எனக்கு பேசுகிறாரேன்னு சொல்லி அந்த போதகரை விசுவாசத்தோடு ஒரு வார்த்தையை கேட்குற மனசு உங்களுக்கு இருக்கா? இல்லை வெறும் இவர் நாங்கள் இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு, முடிக்கப்பாரா, வீட்டுக்கு போகலாமா, பிரியாணி சாப்பிட்லாமான்னு இருக்கா? யோசிச்சு பாருங்க. ஆவியில் ஆராதிக்கிறவங்களாம் நீங்கள் விசுவாசத்தோடு அன்போடு அவர் வசனத்தை பேசப்படும் போது சில நேரங்களில் பெரிய அன்பும் ஆண்டவர் மேலே சமாதானமும் இலைப்பாறுதல் அவங்களுக்கு ஏற்படுதா? நிக்கால இதெல்லாம் இருக்கா? யோசிச்சு பாருங்க. இல்லைன்னா வர்ஷிப்புனா ஞாயிற்றுக்கிழமை வந்தோமா முடிஞ்சமா போனோமான்னு இருக்கு. ஒருவேளை பெரிய பில்டிங், ஒரு ஸ்டேஜு, ஒரு சாங்கு அதெல்லாம் இருந்தால் குதிச்சுட்டு போயிருந்துருக்கலாம். ரொம்ப நேரம் போருங்க டல்லுங்கன்னு இருந்துச்சுன்னா இதான் பிரச்சனை. நடக்க வேண்டிய ஒரு ஆப்ரேஷன் நடக்கலை, அதுக்காக ஆண்டவர்கிட்ட ஜெபம். அதை உணர்ந்துக்கிட்டால் போதும் இல்லைங்களா? அதை உணர்ந்துக்கிட்டு சரி பண்ணிக்கிட்டு சரி உணர்ந்துக்கிட்டு ஆண்டவர்கிட்ட போனால் என்கிட்ட வருகிறவனுக்கு நான் தள்ளி விட்டுறதில்லைன்றது அதை யோசிச்சு பாருங்களேன். யோசிச்சு ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த அளவுக்கு ஆவியின் பிரசன்னம் நமக்கு மத்தியில் இல்லையோ, ஆவியின் ஆராதனை நமக்கு இல்லையோ, அந்த அளவுக்கு சரீரப்பிரகமான ஆவி ஆராதனை உதவிகளை நம்ம நாடும். ஒருத்தர் அருமையாக சொல்லியிருக்கிறார், இந்த டைரக்ட் ப்ரொபோஷன் டு த ஆப்சன்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் வில் பி த இன்ட்ரொடக்ஷன் அண்ட் த இன்க்ளூஷன் ஆஃப் கார்னல் ஏஜ் டு வர்ஷிப். பாருங்களேன் எந்த அளவுக்கு பரிசுத்த ஆவி, நம்ம ஆவியில் ஆராதிக்காதவர்களாக போய்கிட்டே இருக்கிறோன்னு வைங்களேன், சபை ஆராதனை பிரசங்கம் போர் அடிக்க ஆரம்பிக்கும், பாடல்கள் போர் அடிக்க ஆரம்பிக்கும், அது போர் அடிக்க என்ன பண்ணுவோம், மெதுவாக ஒரு சிலுவையை போடுவோமா? இங்கே ஆராதனை மாதிரியே தெரியலையா, இது ஒரே ஒரு சிலுவை தான், கொஞ்சம் அங்கே இங்கே ஒரு கேண்டில், அங்கே ஒரு கேண்டிலை கொளுத்துவோம், கொஞ்சம் ஒரு அஞ்சு பேர் காயர் ட்ரெஸ் ரெட் கலர் ட்ரெஸ்ஸை போட்டு இங்கே பாட வைப்போம், மெது மெதுவாக ஆரம்பிப்போம், ஒரு சிலுவையை ஒரு இது கொஞ்சம் டான்ஸ் ஒரு பாட்டை ஆரம்பிப்போம். ஏன் எந்த அளவுக்கு பரிசுத்தாவி போயிடுறாரோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி காரியங்கள்லாம் வந்துடும். அது என்ன காட்டுது, இன்னைக்கு சபைகளெல்லாம் ரொம்ப மனசு உடைய வேண்டியது என்ன தெரியுமா, இன்னைக்கு டான்ஸும் கூத்தும் அதெல்லாம் ஆராதனையில் இருக்கிறதுக்கு பரிசுத்தாவி போயிட்டாருன்னு அர்த்தம். நம்ம சபைகள்லேருந்தெல்லாம் போயிட்டாரு, எந்த அளவுக்கு பரிசுத்தாவி இருக்கிறாரோ அந்த அளவுக்கு இந்த வெளிப்பிரகாரமான காரியம்லாம் தேவையில்லைங்க. இதெல்லாம் ரொம்ப தலை தூக்கி விரிதுனா அதெல்லாம் பரிசுத்தாவி போயிட்டார், இதுலையே விட்டுட்டார் நம்மளை. அதெல்லாம் அது நமக்கு ஆகலாம், இந்த சபைக்கு ஆகலாம் இல்லைங்களா? நீங்கள் ஆவியின் ஆராதனை இல்லாத உண்மையாக மறுஜன்மம் ஆகாதவங்களும் மெம்பர்ஸாக எடுத்துக்கிறோம், அதான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறோம் நம்ம இல்லைங்களா? அவங்களுக்கு உண்மையாக நடந்திருக்கா வேலை, அப்போ தான் பார்த்து தான் எடுக்குது, இல்லைன்னா அவங்க வந்து இங்கே கோட்டை வாய் தான் விட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆண்ட ஒரு பிரசங்கம் சொன்னால் என்னங்க அவர் டான்ஸ் ஆட மாட்டேன்றாரு இவருன்னு தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இல்லைங்களா? இதை ஆண்டவர் படிக்கிறதுக்கு உதவி செய்யட்டும். ஒரு வேலை இங்கே உட்காந்துக்கிட்டு இயேசுக்கிட்ட வராதவங்க நீங்கள் இருந்தீங்கன்னா, சின்ன பிள்ளைகளாக நீங்கள்லாம் இருக்கிறீங்களுக்கெல்லாம் ஆராதனை எதோ சொல்கிறாருன்னு பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா, நீங்கள் செய்கிற மிகப்பெரிய பாவம், கடவுள் உங்களை படைச்சி கடவுள் உங்களுக்கு உயிரையும் சுவாசத்தையும் கொடுக்குறாரு, ரோமர் 1 சொல்கிறாரு, கடவுளுடைய கோபம் உங்கள் மேலே இருக்குதா? இயேசு அறியாத பிள்ளைகளே, இயேசுக்கிட்ட வராத பிள்ளைகளே, ஏன் தெரியுமா உங்கள் மேலே கோபம் இருக்குதா? தேவனை அறிந்தும் அவரை ஸ்தோத்தரிக்காமல் அவருக்கு நன்றி செலுத்தாமல் ஒரு நன்றியில் மற்றவங்க ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்குது, எல்லாம் ஃபீலிங்ஸ், லவ் ஃபீலிங்ஸ், ஃப்ரெண்டு ஃபீலிங், க்ளோஸ் ஃப்ரெண்டு ஃபீலிங்கெல்லாம் இருக்குது. கடவுள் மேலே ஒரு ஃபீலிங் இல்லாத ஹார்ட் உங்களுக்கு இருக்கேன், யோசிச்சு பாருங்களேன். அதனால தான் கடவுளுடைய கோபம் உங்கள் தலை மேலே இருக்கான். கோபத்தினால உங்களை இழிவான இச்சைகளுக்கும் இச்சை ரோகங்களுக்கும், மொபைலில் வர்றதும் அசுத்தம் வர்றதும் அதுதான் உங்களுக்கு ஆசை. கடவுளை மேலே இல்லை, இழிவான இச்சைகளுக்கு கடவுளுடைய கோபம் உங்கள் மேலே இருக்குது, அதை அறிஞ்சிக்கங்க. ஒரு இந்த குருவி வாயில்லாத ஜீவன்கள் மிருகங்களே கடவுளை நன்றி செலுத்துது, ஆராதிக்குதான். கடவுள் உங்களை வாயோடு படைச்சிருக்கிறார், அந்த வாயில் என்ன பேசுறீங்க? அந்த வாயில் ஆண்டவர் ஆராதிக்க முடியாத ஒரு வாழ்க்கை எத்தனை நாள் வாழ போகிறீங்க யோசிச்சு பாருங்க. இயேசுவை நம்பி வாங்க, அவரும் உங்கள் இருதயத்துக்கு ஒரு விருத்த உங்களுக்கு ஆப்ரேஷன் செய்யணும். முஸ்லீம்ஸ் மாதிரி உங்களை கூட்டு போய் ஆப்ரேஷன் செய்ய போகிறது இல்லை, ஆண்டவர் ஆவியானவர் உங்களுக்கு ஒன்று செய்வார், உங்கள் இருதயத்தின் தோலை உரித்து உங்களுக்கு ஆண்டவர் மேலே உணர்வு கொடுப்பார். அதுதான் மறுஜன்மம். இயேசுவை நம்பி வாங்க, அதை கொடுப்பார். வாழ்க்கை எவ்வளோ நல்லா இருக்கும், ஆண்டவருடைய கோபத்தில் எத்தனை நாள் வாழ போகிறீங்க. ஆண்டவர் உங்கள் கண்ணை தரும்.